ओम अज्ञानतिमिरांधस्य ज्ञानांजनशलाकया सत्सुरो मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामयं ददाति स्वभदान्तिकं वान्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां साकृजातं सगगणरघुनाथं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणललिता श्रीविशाखां च नमोऽं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्यपादानि तागुरुपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमोऽं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। இன்னைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான நாள். இந்த மங்களகரமான நாளில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சீதா தாக்குராணி சீதா தேவி சீதா தேவியோடைய அவதார தோன்றிய தினம், சீதா தேவி தோன்றிய தினம், அப்புறம் ஜானவா தேவி தோன்றிய தினம், ஜானவ மாதாவுடைய தோன்றிய தினம், நித்யானந்த பிரபுடைய நித்தியமான மனைவி நித்யானந்தருடைய எட்டர்னல் கன்சர்ட், ஜானவா தேவியோடைய தோன்றிய தினம், அப்புறம் மது பண்டிட் தாஸ் கோசாமிங்கிற ஆச்சாரியுடைய மறைவு தினம். இன்றைக்கி நம்ம அவங்களுடைய லீலைகளை பற்றி பகிர்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கருணை நமக்கு கிடைக்கணும், நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடைந்து பகவான் மேலே உள்ள தூய்மையான அன்பை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஜாய் ஸ்ரீ சீதா தேவிக்கு, ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ஜானவா தேவிக்கு, ஜாய் ஸ்ரீ மது பண்டித் தாஸ் கோசாமி மகாராஜ் கி ஜாய். ஸோ சீதா தேவி வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சீதா தேவியோடைய தோற்றத்தை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சீதா தேவி சாக்ஷாத் பூமா தேவியோட அவதாரம். எப்படின்னா ஒரு சமயம் சீதாதேவி வந்து எப்படி இந்த உலகத்தில் தோன்றுனாங்க, அவங்க எப்படி இந்த உலகத்தில் பக்தி பண்ணாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு சீதா மாதா பகவான் மேலே அன்பு வச்சுருந்தாங்க, அன்பு பரிமாற்றம் செய்தாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆக்சுவலி ராமாயணத்தில் வந்து ஒரு கதைக்கு பின்னாடியும் உப கதைகளும் அதுக்குண்டான காரணங்களும் இருக்கும். ஏன் சீதாதேவியாக வந்து பூமாதேவி ஏன் சீதாதேவியாக தோன்றுனாங்க அப்படிங்கிற சரித்திரத்தை பற்றி சொல்ல வரும்போது, ஒரு சமயம் ராவணன் வந்து பார்த்தா ஆக்சுவலி ஆறு விதமான அசுரர்களை பிரதானமாக சொல்லுவோம். அந்த ஆறு அசுரர்களும் ஆறு விதமான எதிரிகளை பிரதிநிதிக்கக்கூடியவங்க. நம்மக்கிட்ட வந்து ஆறு விதமான எதிரிகள் எப்பவுமே நம்ம கூட இருக்காங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சல்யம். அதில் வந்து ராவணன் காமத்துக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவன். அவனை வந்து ராவணனுக்கு எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவன் மேலே இச்சை எடுத்துட்டு அவளை அடையணுங்கிறதுல முயற்சி செய்வான். அப்போ ஒரு நாள் ராவணன் அந்த அவனுடைய புஷ்ப விமானத்தில் பிரயாணம் செய்து வரும்போது வேதவதின்னு ஒரு பொண்ணு, அந்த வேதவதி ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவ, அவள் வந்து தன்னுடைய அப்பாவுடைய பேரில் வலியுறுத்தி தவம் செய்துட்டு இருந்ததா. அவள் என்ன தவம் செய்தானா, விஷ்ணுவே தனக்கு கணவனாக வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தவம் செய்தா. அப்படி அந்த வேதவதி தவம் செய்துட்டு இருக்கும்போது ராவணன் அந்த வழியாக வந்தான். அந்த காட்டு வழியாக வரும்போது வேதவதியோட அழகில் மயங்கினான். ஏன்னா வேதவதி அவ்வளோ அழகு, அவருடைய தபஸ்யா, அவருடைய அந்த தோற்றமெல்லாம் பயங்கர தேஜஸாக, அவங்க கண்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வேதவதியோடைய அழகை பார்த்தோன்னே ராவணன் அவங்கள அடையணும்னு முயற்சி செய்தான். அப்போ வேதவதி சொன்னால் ராவணன்ட்ட, நான் வந்து பகவான் விஷ்ணுவை குறித்து தியானம் செய்துட்டு இருக்கேன், எனக்கு அவர் தான் கணவராக வரணும், தயவுசெய்து என்னை தொந்தரவு செய்யாத அப்படின்னு ராவணன்ட்ட வேண்டிட்டான். ஆனாலும் ராவணன் தன்னுடைய கொடூரமான குணத்தினால வேதவதியை அவருடைய கூந்தலை பிடித்து இழுத்தான். அப்போ வேதவதி தன்னுடைய தபஸ்யானால் அவருடைய கரங்கள் உடனே கத்தி போல கூர்மையாகி அந்த கேசத்தை வெட்டிடும். அவருடைய முடி வெட்டின உடனே வேதவதி சொல்வார், நீ என்னை தொட்டுட்ட, அதனால் நான் வந்து இப்போ இந்த உடலை தியாகம் செய்ய போகிறேன், ஆனால் நான் தான் என்னுடைய மரணத்துக்கு காரணமாக வருவேன் சொல்லிட்டு தன்னுடைய தபஸ்யானால் வேதவதி தன்னுடைய உடல் முழுவதையும் எரிச்சின்றான். எரிச்சுட்டு அந்த வேதவதி தான் சீதா தேவியாக தோன்றினான். அதனால தான் சீதா தேவி தான் ராவணனுடைய மரணத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க ராமாயணத்தில். ஜனக மகாராஜ் மிதிலாவுடைய சக்கரவர்த்தி ஜனகா. ஜனக மகாராஜ் அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவர் வந்து 12 மகாஜனங்களில் ஒருத்தர், மிகச்சிறந்த பக்தர், பகவானுடைய பக்தர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் ஜனக சக்கரவர்த்தி. அந்த ஜனக மகாராஜ் ஒரு நாள் யாகம் செய்கிறதுக்காக தன்னுடைய நிலத்தை உழுதுன்றிருந்தார். அப்படி நிலத்தை உழும்போது அந்த நிலத்திலேருந்து ஒரு அழகான தங்க தாமரையில் அந்த ஒரு பெண் குழந்தை அவர் கண்டெடுத்தார். அவ்வளோ ஒரு அழகு அந்த குழந்தை. உடனே ஜனக மகாராஜ் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையை தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார். குழந்தையும் நாலொரு மேனியும் பொழுதுறவனுமா ரொம்ப அழகாக வளர்ந்து அவ்வளோ ஒரு அழகு. ஏன்னா சாஷாத் அந்த பூமாதேவியே குழந்தையாக வந்திருக்கும்போது அவங்க அழகை சொல்லி வர்ணிக்க இயலாது. அப்படி அவங்க குழந்தை பருவத்திலேருந்தே ஜனகருக்கும் இல்லை மிதிலா உள்ள அனைவருக்குமே ரொம்ப பிரியமானவங்களாகவும் ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவங்களாகவும் அந்த குழந்தை வளர்ந்து வந்தாங்க. அப்போது அவங்களுடைய குழந்தை பிராயத்தில் அவங்க அப்படி வளர்ந்து வரும்போது ரெண்டு விதமாக அவங்களுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் பரசுராமர் ஜனகரை சந்திக்கிறதுக்காக வர்றார் மிதிலாவில். அப்போது பரசுராமர் கையில் விஷ்ணு தனுஷ் இருக்கும். அந்த விஷ்ணு தனுஷை வந்து சாதாரண நபர்களால் எடுக்க முடியாது. ரொம்ப பலம் பொருந்திய பரசுராமர் போன்ற பராக்கிரமமான புஜபலம் உள்ளவங்களால் தான் அதை பிரயோகிக்க முடியும். அப்போ பரசுராமர் தன்னுடைய விஷ்ணு தனுஷோட ஜனகருடைய அரண்மனைக்கு வந்துட்டு அந்த தனுஷை கீழே வச்சுட்டு ஜனகர் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போது சீதாதேவி சின்ன குழந்தை தான், சின்ன பொண்ணு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தனுஷை பார்த்தோன்னு ஒரு யானை மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது பேசி முடிச்சு பரசுராமர் வந்து அந்த தனுஷ் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த தனுஷ் இருக்காது, விஷ்ணு தனுஷ். அப்படியே தேடிட்டு வரும்போது ஜனகரும் பரசுராமரும் தேடிட்டு வரும்போது பார்த்தா சீதாதேவி அதை வச்சு விளையாடிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கர ஆச்சரியமாயிடும். பரசுராமர் நினச்சார், இந்த தனுஷை வந்து சாதாரணப்பட்ட நபர்களால் எல்லாம் தூக்க முடியாது, உங்கள் பொண்ணு இந்த தூக்கியிருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அதனால் ரொம்ப அமானுஷ்யமான ஒரு பராக்கிரமமான ஒரு நபர் தான் இவருக்கு கணவராக வர முடியும் அப்படின்னு பரசுராமர் ஆசீர்வதிப்பார். அப்படியும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல ஜனக மகாராஜாவுடைய மூதாதையரில் தேவராதன் ஒருத்தர், அவர் ஒரு சமயம் தேவர்களுக்காக யுத்தம் செய்கிறதுக்காக போவார். தேவர்களுக்கு தேவாசுர யுத்தம் நடக்கும்போது குறிப்பாக வேத காலத்திலலாம் வந்து பூலோகத்து மன்னர்கள்லாம் ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்த பராக்கிரமம் மிக்க மன்னர்களாகவும் தேவர்களுக்கே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ராஜரிஷிகளாகவும் திகழ்ந்தவங்க. அப்போ ஜனக மகாராஜுடைய வம்சத்தில் வந்த தேவராதங்கிற அவருடைய மூதாதையரில் ஒருத்தர் தேவர்களுக்காக யுத்தம் செய்து அசுரர்களை ஜெயிச்சிருவாங்க. அப்போ அவருடைய அந்த சேவையில் சந்தோஷமாகி சிவதனுசை வந்து அவருக்கு பரிசாக கொடுப்பாங்க தேவர்கள்லாம். சிவபகவானுடைய தனுசு வந்து சிவதனுசு. அந்த சிவதனுசு வந்து ரொம்ப கவர்ச்சியானது, பல பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அற்புதமான அந்த தனுசை வந்து ஜனக மகாராஜாவுக்கு தேவராதன் அவருடைய மூதாதையருக்கு தேவர்கள்லாம் பரிசாக கொடுத்தாங்க. அது வழி வழியாக அவங்களுடைய வம்சத்தில் வந்து ஜனகருடைய சபையிலையும் இருந்து குறிப்பாக அந்த தனுசை எடுக்கிறதுனாலே கிட்டத்தட்ட 300 பேர் சேர்ந்தால் தான் அந்த சிவதனுசை தூக்க முடியும். அப்போ ஒரு நாள் சீதாதேவி தன் தோழிகளோட பந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பழுந்து பந்து வந்து அந்த சிவதனுசு பக்கத்தில் வந்து விழுந்துடும். அப்போ இவங்க ரொம்ப என்ன பண்ணுறதுன்னா அப்படியே விளையாடிட்டு வந்தவங்க, அந்த பந்து தேடிட்டு வந்தவங்க அந்த சிவதனுசை இடது கையால் எடுத்து நகர்த்தி வச்சுட்டு பந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதை பார்த்தோன்னே ஜனகருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். சாதாரணமாக இந்த தனுசை எடுக்கிறதுக்கே 300 பேர் வேணும், என்னுடைய பொண்ணு இவ்வளோ சுலபமாக இதை நகர்த்தி வச்சிட்டாலே, அப்போ அவளுக்கு நிகரான ஒரு மாப்பிளை நான் தேடணும்னு சொல்லிட்டு அன்றையிலேருந்து சீதாதேவிக்கு உடைய அந்த பராக்கிரமமான செயலுக்கு நிகரான ஒரு கணவரை தேட ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் அந்த கோரிக்கை வைத்தார், அந்த ஒரு அறிக்கை விட்டார். யார் வந்து இந்த சிவதனுசை எடுத்து நாணயற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பேன். ஆனால் அன்றையிலிருந்து பெரிய பெரிய ராஜ ரிஷிகள், சக்கரவர்த்திகள், ராஜகுமாரர்கள், பேரரசர்கள், சிற்றரசர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் யாரெல்லாமோ வந்து முயற்சி செய்தாங்க, அந்த சிவதனுசை அவங்களால் நகற்றக்கூட முடியல. இப்படி பல நாடுகளிலிருந்தும் பல திசைகளிலிருந்தும் பல திக்குகளிலிருந்தும் வந்து அந்த தனுசை எடுக்க முற்பட்டவங்க எல்லாருமே ஏமாற்றமடைந்து ஜனகர் மேலே பொறாமை ஏற்பட்டது அவங்களுக்கு. அப்போது ஜனகர் மேலே உள்ள பொறாமையினால் எல்லாருமா அவரை தாக்க முற்பட்டாங்க. தொடர்ந்து ஒரு வருட காலம் அவங்க கூட பயங்கரமான போராட்டம் நடந்தது ஜனகருக்கு. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக அவங்களெல்லாம் விரட்டி அடித்தார். அப்போது ஜனகருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. இப்பேற்பட்ட இந்த சிவதனுசை வந்து இது வரைக்கும் யாருமே நகர்த்தக்கூட முடியலையே, பெரிய பெரிய அரசர்கள், மல்லர்கள், வீரர்கள், பராக்கிரமர்கள் யாரெல்லாம் வந்து கூட இதை நகர்த்தக்கூட முடியல, அப்போ என்னுடைய பெண்ணுக்கு திருமணமே ஆகாதோ, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டேன்னு தெரியலேன்னு சொல்லி ஜனகர் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிடுவார். அந்த சமயத்தில் தான் தண்டகாரண்ய வனத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரருடைய யாகசாலையில் எண்ணற்ற ராட்சசர்களை வதம் செய்து மாரீச்சன், சுபாகு இவங்களெல்லாம் சுபாகுவை ராமர் வதம் செய்தார். மாரீச்சனை பல மைல்கள் தூரம் அம்பெய்து அவனை வீழ்த்தினார். இந்த பராக்கிரம செயலெலாம் பண்ணி அவங்களெல்லாம் தாடகையெல்லாம் வதம் செய்து அங்கே விஸ்வாமித்திரருடைய யாகம் சிறப்பாக நடைபெறுறதுக்கு ஸ்ரீராம லக்ஷ்மணன் உறுதுணையாக இருந்தாங்க. அப்போ அந்த யாகம் நல்லபடியாக நடந்து முடித்தவுடனே அங்குள்ள முனிவர்கள்லாம் மிதிலா நகரத்துக்கு பயணத்தை தொடர்ந்தாங்க. ஏன்னா மிதிலாவில் ஜனகர் ஒரு பெரிய யாகம் செய்கிறார் சொல்லிட்டு அங்கே எல்லாரும் கலந்துக்கிறதுக்காக வராங்க. அப்போது விஸ்வாமித்திர முனிகிட்ட ராமர் நானும் வந்து நானும் உங்க கூட வரலாமான்னு கேட்கும்போது விஸ்வாமித்திரனும் கூட்டின்னு வரார். ஸோ இப்படி ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரரோட ஜனகபுரிக்கு வந்தாங்க, ஜனக மகாராஜாவுடைய அந்த மிதிலா நகரத்துக்கு வந்தாங்க. அப்போது விஸ்வாமித்திரர் ரொம்ப ஜனகர் ரொம்ப அன்போடு விஸ்வாமித்திரர் வரவேற்று அவருக்கு சேவைகள்லாம் செய்து தன்னுடைய ஆசனத்தில் அமர வைத்து அவருடைய பாதங்கள்லாம் கழுவி அந்த தண்ணீர் எடுத்து தன் தலையில் தெளிச்சின்றார். அதுக்கப்புறம் ஜனகர் சொல்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட, நீங்கள் இங்கே வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க. அப்போது ஜனகர் தன்னுடைய மன வருத்தத்தை விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த சிவதனுசு எங்கிட்ட இருக்குது, இதை இதுவரைக்கும் யாருமே நகற்றக்கூட முடியல, இதனால் என்னுடைய பெண்ணுடைய கல்யாண வாழ்க்கையை நினைத்தா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, இது யாருமே இதுவரைக்கும் செய்ததில்லை அப்படின்னு ஜனக மகாராஜ் விஸ்வாமித்திரிட்ட சொல்லிட்டு இருக்கார். அப்போ விஸ்வாமித்திர சொல்கிறார், எங்கூட ரெண்டு ராஜகுமார்கள் வந்திருக்காங்க, அதில் ராமர் இதை செய்வார்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படி ராமர்னு கேட்ட உடனே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அவங்க செய்வாங்கன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ கட்டாயம் நான் நாளைக்கு சபையை கூட்டுறேன், அவங்க அது செய்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், என்னுடைய பெண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும், அது ராமருக்கு வந்து நான் என்னுடைய சீதையை திருமணம் செய்து கொடுக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு ஜனகர் சொன்னார். ஸோ அடுத்த நாள் சபை கூட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராஜகுமாரர்கள், இளவரசர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள், பலவான்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சபையில் அந்த சிவதனுசு திரும்பவும் ஒருக்காக கூடி முயற்சி செய்து பார்த்தாங்க, யாராலும் நகற்றக்கூட முடியல. அந்த சமயத்தில் சீதாதேவி அந்த கன்னி மாடத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே உள்ள ஓரொரு ராஜகுமாரர்களும் ஓரொரு பேரரசர்களும் சக்கரவர்த்திகளும் சீதையோடைய அழகுகளை மயங்கி போய் அப்படியே அவங்களே காத்துட்டு இருக்காங்க. சீதையோட கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் போல விரிஞ்சிருந்தது, அவங்களுடைய கூந்தலெல்லாம் சுருண்டு ரொம்ப அழகு, அவ்வளோ ஒரு அழகு, அந்த அழகில் மயங்காதவர் யாருமே கிடையாது. ஆனால் சீதாதேவி குனிந்த தலை நிமிராமல் யாரையுமே பார்க்கல. பல பல அரசர்கள் வர்றாங்க, வில்ல எடுக்க முயற்சிக்கிறாங்க, புஜங்களெல்லாம் உயர்த்தி காமிக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் நாளையும் நகர்த்தக்கூட முடியாமல் ஏமாற்றம் அடைகிறாங்க. சிலர்லாம் சீதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சபையில் என்ன நடக்குது, யார் இருக்காங்க, யார் வராங்க, யார் போகிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் அவங்களுடைய நினைவு பூரா சீதை மேலேயே இருந்தது. அப்போது இப்படி ஓரொரு சக்கரவர்த்தியுடைய பேரையும் வந்து சொல்கிறாங்க, இவர் மிதில இவர் வந்து ஜனக நா இவர் வந்து சேத்தி நாட்டு அரசர்னு சொல்லும்போது அந்த ராஜா வராங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து மகத நாட்டு அரசர், சேத்தி நாட்டு அரசர், அங்க நாட்டு அரசர், இப்படி ஒவ்வொரு நாட்டு சக்கரவர்த்தியோட பேரை சொல்லும்போதும் சீதா வந்து குனிந்த தலை நிமராமல் அப்படியே எதையுமே சிந்திக்காமல் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ராஜகோபாலன் ஸ்ரீராமன் சொன்ன உடனே சீதா உடனே அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்க. ராமருடைய அழகு, அவருடைய கண் புஜங்கள்லாம் பெருத்து கண்கள்லாம் அழகாக நீண்டு தாமரை இதழ் போல ஒரு ஒரு பெரிய மலையே நடந்து வர்ற போல ராமர் ரொம்ப அழகாக பவ்யமாக வந்தார். ராமருடைய அழகை பார்த்தோன்னே சீதா அப்படியே தன்னையே மறந்தாங்க. ஏன்னா சீதாதேவியும் ஸ்ரீராமரும் நித்தியமான தம்பதிகள். சீதையோடைய அழகு சீதையும் ராமரை நோக்கினார், ராமரும் சீதையை நோக்கினாங்க. அதுக்கப்புறம் சீதாதேவி ராமர் இதை செய்திருவாரோ அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரருக்கு நமஸ்கரித்தார், ஜனகருக்கு நமஸ்கரித்தார், அங்கே வந்து அந்த சிவதனுசு நமஸ்கரித்து அதுக்கு மரியாதை செய்து வந்தனங்கள் செய்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய இடது கரத்தால் சிவதனுசை தூக்கி நிறுத்தினார். அப்போவே அங்கிருந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா பகவானால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றி அந்த நான் இருக்கக்கூடிய சமயத்தில் அது சிவதனுசு வளைந்து வளைந்து பயங்கரமான சப்தத்தோடு அது முறிந்தது. அந்த சப்தமானது ஒரு பெரிய பூகம்பமே ஏற்பட்ட போல, நிலநடுக்கம் ஏற்பட்டார் போல. அந்த சபையில் உள்ளவங்கள்லாம் ஏறக்குறைய அந்த ராஜகுமாரர்கள்லாம் அங்கிருந்த பேரரசர்கள் சக்கரவர்த்திகள்லாம் என்ன நடக்குது தெரியாமல் சீதையை பார்த்துருந்தேன். அவங்கெல்லாம் தரையில் விழுந்தாங்க, தன்னுடைய சீட்டில் தன்னுடைய இருக்கையிலேருந்து தரையில் விழுகிறாங்க. நிறைய பேர் ஏதோ பூகம்பம் தான் வந்துருச்சுன்னு சொல்லி மயங்கியே விழுந்தாங்க. மூன்று உலகத்துக்கும் அந்த சப்தம் கேட்டது. ஜனக மகாராஜ், விஸ்வாமித்திரர், சீதா, லக்ஷ்மண், ராமர் இவங்க ஐந்து பேரை தவிர அந்த சபையில் அவ்வளவு பேருமே மயங்கி விழுந்துட்டாங்க. ஏதோ ஒரு மரணமே சம்பவிச்சது போல அவங்க அந்த அந்த ஒரு பேரிடியை போல சத்தத்தை தவிர வேறு எதுவுமே அவங்க கேட்கல. இவங்க ஐந்து பேரை தவிர மீதி எல்லோருமே அங்கே மயங்கி விழுந்தாங்க. ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம், விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம், லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம். உடனே சீதா ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து ஸ்ரீராமர் கழுத்தில் இட்டார். ஸோ இந்த மாதிரி சீதாராமனுடைய திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற்றது. அவங்க ரெண்டு பேருமே இப்போ சந்தோஷமாக இருந்தாங்க. உடனே ஜனகர் வந்து அயோத்தியாவில் தசரதருக்கு செய்தி அனுப்பணும்னு சொல்லிட்டு உடனே செய்தி அனுப்பிச்சார். அப்போது ஜனகர் சொன்னார், எனக்கு ஒரு இன்னொரு பெண் இருக்காங்க, அவள் பேர் ஊர்மிளா, அந்த ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்ய வைக்கலான்னு நினைக்கிறேன். விஸ்வாமித்திரர் சொன்னார், ஆ இது நல்ல யோஜனையாக இருக்குது, உடனே செய்யணும், ஏற்பாடு செய்யணும், இது தாமதிக்கக்கூடாது. அப்போது அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி தசரதருக்கு நான்கு புதல்வர்கள், ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதர், சத்ருக்கனன். இப்போ ரெண்டு பெண்களும் ரெண்டு பேருக்கு ராஜகுமாரருக்கு திருமணம் செய்ய முற்பட்டாச்சு, மீதி பரதனும் சத்ருக்கனும் இருக்காங்களே. அப்போ ஜனகர் சொன்னார், என்னுடைய சகோதரன் குஜத்வஜனுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, சுதகீர்த்தி சுதகீர்த்தி ஊர்மிளா வந்து லக்ஷ்மணோட வைஃப், சுதகீர்த்தி இன்னொரு பேர், ரெண்டு பேர். அந்த ரெண்டு பொண்ணுகளையும் குஜத்வஜ ராஜாவுடைய ஜனகருடைய சகோதரர் குஜத்வஜருடைய பொண்ணுங்க ரெண்டு பேரையும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறதா தீர்மானம் செய்யப்பட்டது. உடனே செய்தி தசரதருக்கு அனுப்பப்பட்டது. தசரதர் தன்னுடைய மனைவிகளுடனும் பரிவாரங்களுடனும் ராஜ பரிவாரங்களுடனும் உடனே ஜனகருடைய அரசருக்கு மதிலாக்கு வந்து சேர்ந்தார். ரொம்ப அற்புதமாக கோலாகலமாக சீதாராம், லக்ஷ்மணன், பரத, சத்ருகனுடைய திருமணம் நடைபெற்று எல்லோரும் ரொம்ப ஆனந்தமாக எண்ணற்ற சீர்வரிசைகளோடு ஜனகர் அவங்களை திரும்பி அனுப்பி வைச்சார். இப்படி சீதா மாதா ஸ்ரீராமச்சந்திரரை தன்னை கணவனாக ஏற்றுக்கொண்டாங்க. அன்று முதல் ஸ்ரீராமர் தான் தன்னுடைய ஆத்மா, ராமர் தான் தன்னுடைய உயிர். ராமரே ஒரு க்ஷணம் கூட சீதானால் பிரிந்திருக்க முடியாது. சீதையை ராமராலும் ஒரு க்ஷணம் கூட, கண் இமைக்கிற நேரம் கூட சீதையை பிரிந்திருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம் ரெண்டு பேருக்குள்ளே. அப்போ ஸ்ரீ ராமாயணத்தில் எல்லாமே ஓரொரு நிகழ்வுகளும் பகவானுடைய இச்சையைப்படி தான் நடக்குது. பகவானையும் சீதையும் யாராலும் பிரிக்க முடியாது, அவங்க நித்தியமான தம்பதிகள். ஆனால் இந்த உலக நன்மைக்காக பகவான் என்ன செய்தார்னா, அந்த ராமா நிலையில சீதையும் பிரிய தயாராக இருந்தார். இன்னொன்று, நம்ம கௌடிய சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் விப்ரலம்ப பாவா, அதாவது பிரிவில் ஆனந்தம் அனுபவிக்கிறது. எப்பவுமே ஒரு பகவானும் பக்தனும், குறிப்பாக கோபிகளுடைய பாவமாகட்டும், எந்த ஒரு பகவானுடைய நெருக்கமான பக்தர்கள் அவருடைய பிரிவில் வந்து ஆனந்தம் அனுபவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். பகவானும் தன்னுடைய பக்தனுடைய பிரிவில் அவரை அவங்களுடைய நினைவில் ஆனந்தம் அனுபவிப்பார். அதே போல் பக்தனும் தன்னுடைய பகவானை பிரிந்து அவருடைய நினைவிலே அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாங்க. அதுபோல் ஸ்ரீராமரும் சீதையும் தற்காலிகமாக பிரிந்து இருந்தாங்க. என்ன ஆயிடுதுன்னா, அயோத்தியாவில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் முடிவு செய்த உடனே கைகேயி மந்தாராவோட சூழ்ச்சினால கைகேயி தன்னுடைய மகன் பரதனை இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கணும்னு விரும்பினாங்க. அப்போது அவங்க ஏற்கனவே தசரதட்ட ரெண்டு வரம் கேட்டு கொடுக்கறதா தசரதர் சொல்லியிருந்தார். ஒரு சம்பவம், ஒரு சமயம் தசரதர் யுத்த களத்துக்கு போகும்போது கைகை ரொம்ப திறமையாக தேரை ஓட்டி தசரதருடைய உயிரை காப்பாற்றினாங்க. அப்போது தசரதர் கைகைக்கு ரெண்டு வரம் தரதா சொன்னார். அந்த சமயத்தில் கைகை அதை விரும்பலை, இப்போ வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை மந்தாரை ஞாபகப்படுத்தி மந்தாரா சொன்ன அவருடைய சூழ்ச்சியினால் மந்தாராவுடைய அவருடைய சூழ்ச்சிக்கு மயங்கின கைகை வந்து தசரத ரெண்டு வாரம் கேட்டாங்க. ஒன்று, என்னுடைய பரதன் இந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகணும், ஸ்ரீராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அப்படியெல்லாம் கைகை சொன்னதுனால தசரதருக்கு வந்து ஸ்ரீராமர் தான் உயிர், அவர் தான் ஆத்மா. ராமரை ஒரு க்ஷணம் கூட தசரதனால் பிரிந்து இருக்க முடியாது. ஆனால் அவர் எவ்வளவு மன்றாடி கேட்டார், கெஞ்சி காலில் விழுந்து கதறி அழுதார், என்ன செய்து கூட கைகை மனம் மாறுறது போல இல்லை. கடைசியில் வேற வழி இல்லாமல் ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி ராமர் வனவாசம் செல்லும் பொழுது முதல்ல கௌசல்யான் எடுத்து வந்து சொல்கிறார் அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி அப்பா என்னை வந்து, அப்பாவுடைய கட்டளை என்னென்னா அம்மாவுடைய கைகையுடைய வேண்டுகோள் நான் வந்து 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு. அது கேட்ட உடனே கௌசல்யா, இல்லை இல்லை இது முடியாது, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, நானும் உன்னுடன் வரேன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ராமர் வந்து வனவாசம் போறாருன்னு கௌசல்யா முதல் மயங்கி விழுந்தாங்க அவருடைய பிரிவு தாங்க முடியாமல். இல்லை என்னால் வந்து உன்னை பிரிந்து இருக்கவே முடியாது, நானும் உடன் வருவேன், என்னையும் நீ அழைத்து போகணும்னு சொல்லி கௌசல்யா மன்றாடி கேட்டுக்கிட்டாங்க. இப்போ ராமர் சொன்னார் கௌசல்யாட்ட, அம்மா நீ வந்து அப்பா தசர அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி உன்னுடைய கணவர், கணவரை பிரிந்து இருக்கிறது மனைவிக்கு அவ்வளோ நல்லதல்ல. இந்த சூழ்நிலை அப்பா வந்து ரொம்ப வேதனையில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார், இந்த சமயத்தில் நீ அப்பா கூட இருக்கணும், தயவுசெய்து அப்பா விட்டு பிரியக்கூடாது, நான் வெகு சீக்கிரத்தில் வந்துடுவேன்னு சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்தினார். நிறைய உதாரணங்களும் சொல்லுவார் சாஸ்திரங்கள்லேருந்து. எப்பவுமே மனைவி கணவனுடன் தான் இருக்கணும், கணவனுடைய நிழலை தான் பின்பற்றணும், கணவனை விட்டு பிரியவே கூடாது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஸ்ரீராமர் நேராக சீதையின் இடத்து வந்தார். சீதைகிட்ட சொன்னார், சீதே நீ மிதிலாவுடைய ராஜகுமாரி, உன் நீ வந்து அங்கே பட்டு மெத்தையிலையும் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்திருப்ப, உன்னாலெல்லாம் வனவாசத்தில் வந்து இருக்க முடியாது, அங்கே கொடூரமான மிருகங்களும் கொடூரமான இடத்துலையும் தூங்க வேண்டியிருக்கும், சில சமயம் பாம்பு போன்ற கொடூரமான விஷ பிராணிகள்லாம் இருக்கும், இதெல்லாம் உன்னால் தாங்கிக்க முடியாது, 14 வருடங்கள் நான் வனத்தில் இருந்துட்டு நான் வந்துடுவேன், அது வரைக்கும் நீங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேவை பண்ணிங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ஸ்ரீராமர் வந்து சீதனை எடுத்து சொன்னார். இப்போ சீதாதேவி சொல்லுவாங்க ராமர்கிட்ட, நல்லா இருக்குது உங்களுடைய கதை, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, நீங்கள் உங்கள் அம்மாவோட இடத்துல சொன்னீங்க பிரபு, நீங்கள் உங்கள் அம்மா இடத்துல சொன்னீங்க நீ கணவன் எங்கே இருக்கிறியோ எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கணும்னு, ஆனால் என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போகிறேன்னு சொன்னீங்க, இது எந்த விதத்தில் தர்மமாகும், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் எனக்கு அயோத்தியா, நானும் உங்களுடன் வருவேன், நீங்கள் அழைத்து செல்லணும்னு சொன்னாங்க சீதாதேவி. ஆனால் ஸ்ரீராமருக்கும் உண்மையில் சீதையை பிரிந்து இருக்க முடியாது, எவ்வளவும் சொல்லியும் சீதையும் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. கடைசியில் ராமரும் சம்மதிச்சாங்க சீதையை உடன் அழைத்து செல்றது. எப்படி சீதாராமர் லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோபம், ஏன்னா லக்ஷ்மணனுடைய ஒரே நோக்கம் ஸ்ரீராமர் சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா ராமரை பிரிந்து லக்ஷ்மணால் ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ முடியாது. லக்ஷ்மண் பயங்கரமான கோபம், தன்னுடைய அம்பு வில்லெல்லாம் எடுத்துடுவார், நம்முடைய அப்பா வயதாயிட்டதுனால புத்தி இதாகி போயிடுச்சு, அவர் அந்த மனைவி அந்த ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறாரு, அவரை நான் வதம் செய்ய போகிறேன், உனக்கு ராமா உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி அயோத்தியாவில் அத்தனை பேரையும் நான் வதம் செய்வேன், உன்னை அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். ராமர் லக்ஷ்மணன் சமாதானப்படுத்துவார், இல்லை லக்ஷ்மணா இப்படிலாம் அப்பாவை நிந்திக்கக்கூடாது, அது தர்மமாகாது, நான் வர வரைக்கும் நீ தான் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிலாம் சொன்னோடனே லக்ஷ்மணன் சொல்வார், முடியவே முடியாது, நான் நீ இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது சொல்லி ராமருக்கு முன்னாடி லக்ஷ்மணன் புறப்பட்டுடுவார், முன்னாடி நிற்பார். உண்மையில் ஸ்ரீராமர்னால் லக்ஷ்மணனையும் பிரிந்து இருக்க முடியாது, வேறு வழி இல்லாமல் ஸ்ரீராமர் லக்ஷ்மணனும் உடன் அழைத்து செல்கிறார். இந்த மாதிரி சீதாராம் லக்ஷ்மணன் மூன்று பேரும் அயோத்தியாவுடைய ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் ரொம்ப அயோத்தியாவுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் திறந்து ஒரு சாதாரண துறவிகளைப் போல வனத்தை நோக்கி புறப்பட்டான். இதிலேயே வந்து நம்ம சீதையோடைய அன்பு, அவங்களுடைய தியாகம், இதெல்லாம் அதாவது தன்னுடைய பிரபுவுக்காக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சீதையும் லக்ஷ்மணும் துறக்க தயாராக இருந்தாங்க. லக்ஷ்மணன் நினைத்திருந்தால் அவரும் அயோத்தியாவில் சக்கரவர்த்தியாக இருந்துக்கலாம், சீதை நினைத்திருந்தால் அவங்களும் கௌசல்யா கூடயும் தசரத கூடயும் சந்தோஷமாக பட்டு மெத்தையில் படுத்து தூங்கியிருக்கலாம். ஆனால் சீதை நினைச்சாங்க, இல்லை இல்லை என்னுடைய பிரபு எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சீதாதேவியும் லக்ஷ்மணனும் உடன் வர ஸ்ரீராமர் தண்டகாரண்ய வனத்தில் புறப்பட்டார். அப்படி அங்கே வனத்தில் வந்த உடனே திரும்பவும் சூர்பனகாவுடைய சூழ்ச்சியினாலையும் மாரிச்சனுடைய சூழ்ச்சியினாலையும் ராவணனுக்கு வசப்பட்டு சீதாதேவி ராமரை பிரிந்தான். இந்த இடத்துல நம்ம சீதா நினச்சிருந்தா அவங்களுடைய பதிவிரத தன்மை அவங்களுடைய தபத்தினால ராவணனே அவங்க எரிச்சு சாம்பலாக்கி இருக்க முடியும். சீதையை நினச்சிருந்தா அவங்களுடைய அந்த தூய்மையினால் ராவணன் அவங்களை நெருங்கி இருக்கக்கூட முடியாது. ஆனால் சீதாதேவி இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக எல்லா விதமான அசௌகரியங்களையும் தாங்கிக்க முடியும், தன்னுடைய கணவன் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய நினைவை ஒரு க்ஷணம் கூட மறக்காமல் இருக்க முடியும். குறிப்பாக பிரபு ஸ்ரீராமர் பகவான் மேலே சீதாதேவி பக்தியோட சொரூபம். ஸோ அந்த பக்தி செய்யக்கூடிய ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பகவானை மறக்க மாட்டான், பகவான் தான் அவனுக்கு எல்லாமே அப்படிங்கிற உதாரணமாக வாழ்ந்து காமிக்கிறதுக்காக சீதா வந்து அந்த தண்டகாரண்ய வனத்தில் ராவணால் அழைத்து செல்லப்பட்டு அந்த அசோக வனத்தில் ஓரொரு நிமிஷம் கண் இமைக்காமல் அவங்க ராமனுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு இருந்தாங்க. ராம் தன்னுடைய பிரபுவுடைய நாமத்தை சொல்லி பிரபுவையே எப்பவுமே நினச்சிட்டு இருந்தாங்க சீதா பிராட்டி. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பகவான் மேலே பக்தி. அதே போல் ராமாயணத்தில் ஹனுமான் முதல் ஹனுமான் தான் சீதையை சந்திக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராமருடைய பக்கத்திலிருந்து வந்த செய்தி ஹனுமான். அப்போ ஹனுமான் சீதையின் எடுத்து சொல்கிறாங்க, மாதா சீதா மாதா ஜெகன் மாதா நீங்கள் இங்கே கஷ்டப்படக்கூடாது, என் கூட வந்துடுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த சனமே உங்களை உடனே நான் ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லி ஹனுமான் ரொம்ப வேண்டிண்டார் சீதாதேவிட்ட. சீதாதேவி சொல்லுவாங்க, இல்லை ஹனுமான், இது நான் உன்னோட வரது சரி கிடையாது, நான் வந்து என்னுடைய பிரபு வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும், அதுதான் அவருக்கு புகழ் அப்படின்னு சொல்லி சீதாதேவி ஹனுமானோட வர மறுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீதா வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியும். அந்த ராவணன் அவ்வளவு கொடூரமானவன், ஓரொரு சனமும் சீதையை முன்னாடி வந்து அவங்கள துன்புறுத்துறது, அவங்கள வற்புறுத்துறது, அவங்கள கடூரமான வார்த்தைகளால் பேசுறது, நான் உன்னை கொன்னுருவேன், நான் உன் ரத்தத்தை குடிச்சிடுவேன், இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறது, ராட்சசிகளை வச்சு பயமுறுத்துறது, என்னெல்லாமோ செய்து அவங்கள பயங்கரமான இக்கட்டான ஒரு கொடூரமான சூழ்நிலையை வச்சு அவங்கள துன்பப்படுத்தினாங்க. அப்போ கூட சீதா வந்து ஒரு கஷ்டமும் அந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் அந்த ஒரு கொடூரமான நிலையில் கூட தன்னுடைய பிரபுவையே நினச்சி எப்படி இந்த உடலில் உயிர் ஏதோ தன்னுடைய பிரபு தன்னுடைய பிரபுவை சந்திக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த உடலில் உயிரை வச்சுட்டு இருந்தாங்க. இல்லாட்டி சீதாதேவி எப்பயோ அந்த உடலை விட்டு போயிடுப்பாங்க. எப்படியாவது என்னுடைய பிரபு வந்து என்னை காப்பாற்றுவார், என்னை கூட்டிகிட்டு போவாங்கிற நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சீதாதேவி இந்த உலகத்தில் நமக்கு எப்படி ஒரு உதாரணமாக இருக்காங்கன்னா, ஒரு பக்தனை பகவான் எந்த ஒரு சூழ்நிலையும் போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு சொல்கிற மாதிரி, ஆசிஷவா பாதரதா மினஷ்டுமா மதர்சனமா மர்மகரோதுவா யதா ததாவா விகதாதில்லம் படோ மத்ராதநாதஸ்து சயேவனா பரா. ஓ பகவான் கிருஷ்ணா, உங்களுக்கு என்னை எப்படி வேணாலும் நடத்த உரிமை இருக்குது, நீங்கள் அடிக்கலாம் உதைக்கலாம் என் முன்னாடி வராமல் என்னை நோகடிக்கலாம், என்ன செய்தாலும் நீங்கள் தான் என்னுடைய பகவான் அப்படின்னு மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதே போல் சீதாதேவி அவங்களை என்ன ஒரு துன்பப்படுத்தினாலும் எவ்வளோ ஒரு துன்பங்களும் கொடுமைகளும் கொடூரமான சூழ்நிலையும் இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல கூட 24 மணி நேரமும் சீதா பிராட்டி தன்னுடைய பிரபுவே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இந்த உலகத்தில் ஒரு பக்தன் சீதா பிராட்டிக்கே இப்படி ஒரு சூழ்நிலைங்கும் போது நம்மளை ஓரே ஒரு சாதாரண பேரளமான பக்தி செய்யக்கூடிய பக்தன்னு சொல்லிக்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நம்மை பற்றி சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் நமக்கு கிடையாது. ஆனால் சீதாதேவி அப்படி ஒரு சூழ்நிலை வைத்து கூட அதுக்கப்புறம் நிறைய பரிசோதனை அவங்கள அக்னி பிரவேசம் பண்ண செய்தார் ராமர். திரும்பவும் அவரை வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் விட்டுட்டு வர சொன்னாங்க. சீதைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சீதாதேவி வந்து தண்டகாரண்ய வனத்திலிருந்து அங்கே போய் அந்த மாயமான் மேலே கவரப்பட்டு ராவணால் தூக்கிட்டு போய் அசோகாவனத்தில் துன்பத்தை அனுபவித்தாங்க. அதுக்கப்புறம் ராமர் ராவணனை வதம் செய்த உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பிரபுட்ட நான் சேரப்போகிறேன். ஆனால் வந்த உடனே ராமர் சொன்னார், சீதை நீ வந்து அக்னி பிரவேசம் செய்யணும். அதையும் சீதா செய்தாங்க. அக்னி தேவனே வந்து சொன்னாங்க, பகவானே இவங்க வந்து சாக்ஷாத் இவங்ககிட்ட எந்த இவங்க வந்து பெண்ணுக்கே இவங்க ஒரு இலக்கணமானவங்க, இவங்க பெண்மைக்கே இலக்கணமானவங்க, இவங்க பதிவிரதையிலே இவங்களை காட்டிலும் ஒரு உன்னதமான ஒரு பெண் இந்த மூணு உலகத்திலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி சீதையோடைய அந்த புனிதத்தன்மையும் அவங்களுடைய தெய்வீகத்தன்மையும் வந்து அக்னி தேவரே வந்து ஸ்ரீராமரிடத்தில் சொன்னார். ஸோ இதெல்லாம் சீதையோடைய புகழை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஸ்ரீராமர் செய்தார். ராமருக்கு உண்மையில் சீதைக்கும் ராமருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றத்தை நம்மளால் வர்ணிக்கவே இயலாது அந்தளவுக்கு. ஏன்னா ஆக்சுவலி ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீதாதேவி லங்காபுரியில் இருக்காங்க, ராமர் தண்டகாரண்ய வனத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய ஓரொரு உணர்வுகளும் யோஜனைகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரே போல இருந்துதான். சீதை என்ன நினைக்கிறாரோ அதே தான் ராமர் நினைப்பார், ராமர் என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் சீதை நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வு ஒன்றியிருது, அந்த அளவுக்கு அவங்க திவ்யமான தம்பதிகளாக இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா கணவன் மனுக்குள்ள பக்கத்தில் இருந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் மனசு புரிஞ்சிக்க முடியாது, பக்கத்தில் பக்கத்தில் இருப்போம், ஆனால் நமக்குள்ள அவ்வளோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கமோ அன்பு பரிமாற்றமோ, சீதைக்கும் ராமருக்கும் தொலைவில் இருந்த அந்த அன்பு பரிமாற்றம் அருகில் இருக்கக்கூடிய நம்மளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிட்ட நம்மளால் பார்க்க இயலாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு உன்னதமான ஒரு தம்பதிகளாக உதாரணமாக வாழ்ந்து காமிச்சாங்க ஸ்ரீராமரும் சீதாதேவி. இப்போ சீதாதேவி அக்னி பிரவேசம் செய்ய தயாரானாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்ரீராமர் ரொம்ப அன்போடு ஏற்றுண்டு அயோத்தியாவில் அவங்கள எடுத்து கூட்டி வந்து அயோத்தியாவில் ராமரும் சீதையும் இருக்காங்க அரண்மனையில். இப்போ யாரோ ஒரு ஒரு சமயம் பரதன் வந்து நகர்வலம் செல்லும்போது யாரோ ஒரு துணி துவைக்கிற ஒரு டோபி வந்து ஸ்ரீராமரை தவறாக பேசிடுவார். இந்த மாதிரி சீதையை வந்து எங்கேயோ போயிருந்தாங்க, அவரை கூட்டிட்டு வந்து ராமர் குடும்பம் நடத்துகிறார், என்னென்ன ராமன் நினைச்சியா அப்படின்னு தன்னுடைய மனைவியிட்ட வந்து ரொம்ப கேவலமாக பேசிடுவான் அந்த சலவை தொழிலாளி. இப்போ அதை கேட்ட உடனே பரதனால் தாங்க முடியாது, அவனோட இருதையெல்லாம் சிதறி வெடிச்சது போலும் அவன் ரொம்ப வேதனைப்பட்டு வந்தான் ஸ்ரீராமர்கிட்ட. எப்போவுமே பரதன் ராமர்கிட்ட வந்த உடனே ராமர் கேட்பார், பரதா இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டாங்க என்னுடைய மக்கள்லாம். அப்போ பரதன் சொல்வார், இன்னைக்கு உங்களை அப்படி புகழ்ந்தாங்க இப்படி புகழ்ந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பரதன் ரொம்ப சந்தோஷமாக வந்து ராமருடைய இந்த ராம ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய பராக்கிரமங்களை பற்றியும் அவருடைய புகழை பற்றியும் ரொம்ப உயர்த்தி பேசுவார். ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு பரதனுடைய முகத்தில் கலையே இல்லை, ரொம்ப வாடி போய் மனமெல்லாம் நொந்து போய் அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. அவனை பார்த்த உடனே ராமர் கேட்டார், பரதா நீ எப்பவுமே என்கிட்ட வந்து ரொம்ப உற்சாகமாக சொல்லுவியே, இன்றைக்கி என்ன நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன நடந்தது? பரதனுக்கு சொல்ல மனசே இல்லை, சொல்லவே இல்லை. இல்லை நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, சொல்லணும் அப்படின்னு ராமர் சொன்ன உடனே தான் பரதன் சொல்லுவார், இந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டான் பகவானே, அதை கேட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கணேங்கிறதா எனக்கு பெரிய வேதனையாக இருக்குன்னு பரதன் சொல்லுவார். அவன் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் லக்ஷ்மணனை அழைச்சின்வான்னு சொல்வார். லக்ஷ்மணன் சொல்வார், லக்ஷ்மணா சீதா வந்து ரொம்ப நாளாக முனிவர்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறா. அவங்க முனிவர் நம்மெல்லாம் வந்து தண்டகாரண்ய வனத்தில் இருந்தப்போ முனிவர்கள்லாம் நமக்கு நிறைய உதவி செய்தாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பரிசும் கொடுக்கலன்னு சொல்கிறா. அதனால் அவளை கூட்டின்னு போய் எல்லாருக்கும் முனிதருக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறா, நீ அழைச்சின்னு போயிடு அப்படின்னு சொல்வார். ஆனால் ராமர் என்ன சொல்வார்னா, நீ வரும்போது அவளை வால்மீகியோட ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்துடணும், திரும்ப கூட்டிகிட்டு வரக்கூடாது. கேட்ட உடனே லக்ஷ்மணனால் பொறுத்துக்க முடியாது. லக்ஷ்மணன் சொல்வார், ராம் பிரபு இவ்வளவு காலம் ஏற்கனவே இவ்வளவு காலமாக நீங்களும் சீதா மாதாவும் பிரிந்திருந்தீங்க, இப்போ தான் ஒன்று சேர்ந்திருக்கீங்க, திரும்பவும் அவங்கள பிரிய உங்களுக்கு எப்படி மனசு வருது, எப்படி உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது, எப்படி நீங்கள் திரும்பவும் சீதையை வந்து வால்மீகியோட ஆசிரமத்தில் விட்டுட்டு வர சொல்லுங்க, என்னால் முடியாது நான் போகவே மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன், முடியவே முடியாது, நீங்கள் வந்து சீதையை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, முடியாது நான் இதை செய்ய மாட்டேன்னு லக்ஷ்மணன் சொல்லிடுவார். இல்லை இல்லை லக்ஷ்மணா, இது என்னோடய கட்டளை, நீ செய்தே ஆகணும். லக்ஷ்மணனுக்கு விருப்பமே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் ஒரு நடைப்பு நம் போல போய் சீதையை சொன்னார், சீதா மாதா இந்த மாதிரி பிரபு வந்து என்ன கட்டளையிட்டிருக்காருன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வால்மீகி மகரிஷியோடய ஆசிரமத்தில் போய் அங்கே எல்லா முனிவர்களுக்கும் பரிசெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னார். சீதைக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு. அப்போ வந்து சீதை வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க, வயிற்றில் குழந்தையோட அவங்க வந்து ரதத்தில் ஏறி போகிறாங்க. லக்ஷ்மணன் முகத்தில் சந்தோஷமே இல்லை, லக்ஷ்மணன் அலறாரு, அவருடைய முகமெல்லாம் வாடி போயிருக்கு. சீதையை கேட்குறாங்க லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா என்ன இன்னைக்கு நீ இவ்வளோ வருத்தமாக இருக்க, உன்னால் உங்கள் அண்ணனை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதா, நம்ம தான் போயிட்டு திரும்ப வந்துடுமே, இந்த கொஞ்ச நேரத்தில் உனக்கு என்ன வருத்தம், சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் சீதைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, லக்ஷ்மணன் போய் அங்கே விட்டுட்டு வரப்போகிறான்னு கூட தெரியாது, சீதை நினைச்சாங்க நம்ம திரும்ப வந்துடுவோன்னு. ஆனால் லக்ஷ்மணனுக்கு தெரியும் சீதையை திரும்ப வரப்போறதில்லை, அங்கே விட்டுட்டு தான் வரப்போறாருன்னு. ஆனாலும் லக்ஷ்மணனுடைய மனது தாழ முடியாம அவர் வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தை விட்டு இறங்கின உடனே சீதை அந்த ரதத்திலிருந்து இறங்கின உடனே அவங்க பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிச்சார். இப்போ லக்ஷ்மணன் சொல்றாரு, சீதா மாதா பிரபு உங்களை கூட்டிட்டு வர சொல்லுங்க, விட்டுட்டு தான் வர சொன்னாங்க. கேட்ட உடனே சீதை மயங்கி விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வால்மீகி மகரிஷி வந்து அவங்கள அங்கே உள்ள சேவர்கள்லாம் அவங்க உள்ள அழைச்சின்னு போனாங்க. லக்ஷ்மணனுக்கு மனது உடஞ்சி போய் அப்படியே ஒரு நடைப்பின போல திரும்ப வந்தார் ராமர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி சீதா திரும்பவும் ராமரை பிரிந்து வால்மீகி மகரிஷி ஆசிரமத்தில் திரும்பவும் அவருடைய ஸ்மரணத்திலேயே வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, லவா லவ குஷா, அந்த ரெண்டு குழந்தைகள். முதல் லவா, இந்த குஷா குழந்தை வந்து என்ன, அந்த லவா பகவானுக்கு ராமருக்கும் சீதைக்கும் பிறந்த குழந்தை லவா. ஒரு சமயம் சீதா வந்து ஆற்றில் தண்ணி எடுக்க போகும்போது வால்மீகி மகரிஷி சொல்லிட்டு போவாங்க, இந்த குழந்தைங்க இருக்கட்டும் இப்போ நான் வந்துடுறேன். இந்த குழந்தையும் தவழ்ந்து தவழ்ந்து அம்மா பின்னாடியே போடும். வால்மீகி மகரிஷி ஏதோ எழுதிட்டு இருப்பார், கவனிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு பதட்டமாடு வந்து, ஐயோ குழந்தை எங்கே போயிடுச்சுன்னு தெரியலையே. இப்போ சீதை வந்து திரும்ப கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் குசா புல் எடுத்து ரொம்ப அற்புதமாக அதே போல் ஒரு குழந்தை பண்ணார். அந்த குழந்தை சாக்ஷாத் அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு அழகு. இந்த லவா குஷா ரெண்டு பேரும் அப்படி சந்திரன் சூரியன் உதிச்சா என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உதித்தார் போல அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு தேஜஸ். இந்த ரெண்டு குழந்தைகளையும் சீதா வந்து ரொம்ப மார்போட தழுவி அவங்களுக்கு ஓரொரு நாளும் ஓரொரு நிமிஷமும் ஓரொரு வினாடிகளும் ஸ்ரீ ராமருடைய தன்னுடைய பிரபுவுடைய பராக்கிரமான செயல்கள், அவருடைய லீலைகள், அவருடைய தோற்றம், அவருடைய நடை உடை பாவனை, இதெல்லாம் ஓரொரு வினாடியும் ரொம்ப அழகாக வர்ணித்து சீதையே வந்து தன்னுடைய பிரபுவுடைய மகிமைகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொன்னாங்க. இப்படி அந்த வால்மீகி மகரிஷியுடைய ஆசிரமத்தில் ஓரொரு நிமிஷமும் சீதை வந்து தன்னுடைய பிரபுவுடைய நினைவிலேயே கழித்தாங்க. இப்படி ராமாயணத்தில் நம்ம அங்கங்கே சீதையோடைய லீலைகள்லாம் எடுத்து பார்த்தோம். இந்த மாதிரி ஓரொரு பக்தர்களும், அதில் சீதா மாதா வந்து இந்த அளவுக்கு ராமர், உண்மையில் ராமாயணத்தில் வந்து இவங்க தான் ரொம்ப பக்தி பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. ராமர் மேலே சீதை தான் ரொம்ப பக்தி பண்ணாங்க, இல்லை லக்ஷ்மணன் தான் ரொம்ப பண்ணார், இல்லை பரதன் ஒரு பக்கம் பண்ணார். இவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒருத்தர் வந்து போட்டி இருந்தது. எந்த மாதிரி போட்டினா, ஒருத்தருடைய பக்தியை மிஞ்சற அளவுக்கு இன்னொருத்தர் ராமர் மேலே அன்பு செய்தாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தரும் ராமர் மேலே அன்பு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி சீதா மாதா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த உலகத்தில் இருந்தாங்க. ஓரொரு நிமிஷமும் ஓரொரு வினாடியும் பகவானுடைய நினைவிலேயே கழித்தாங்க. பகவானுடைய சிந்தனையில் அவருடைய அவரே நினச்சி இந்த உலகத்தில் நமக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து, ஒரு பக்தன் இப்படித்தான் வாழணும், எந்த ஒரு வினாடியிலும் பகவானை மறக்கக்கூடாது, அவருடைய நினைவிலே இருக்கணும், அவருடைய லீலைகளை நினைக்கணும், அவரை பற்றி சிந்திக்கணும், அவரை பூஜிக்கணும். இதே போல் சீதாதேவி இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு ஒரு உதாரணமாக இருந்து காமிச்சாங்க. ஸோ நம்மவும் சீதா பிராட்டிட்டு பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா சீதாதேவி தான் பக்தி, அவங்க தான் நமக்கு பக்தி கொடுக்கக்கூடியவங்க. சீதையுடைய கருணை இல்லாமல் நமக்கு ஸ்ரீராமருடைய அனுகிரகம் கிடைக்காது. அதனால் நம்ம சீதா மாதாட்ட பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் பகவான் மேலே கலப்படமற்ற பக்தி ஏற்படணும், அவரை தொடர்ந்து நினைக்கணும், ஸ்மரணம் பண்ணுறதுக்கு சீதையோடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அவனுடைய கருணைக்கு வேண்டி நம்ம பிரார்த்திப்போம். நம்ம எல்லாரும் பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி. ஜாய் ஸ்ரீ சீதா மாதா கி ஜாய். ஸோ அதே போல் ஜானவா மாதா, சீதா மாதா எந்த அளவுக்கு ஸ்ரீராமர் மேலே பக்தி வச்சுருந்தாங்களோ அதே போல் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி சீதா மாதோட அவதார தினம், அதே போல் ஜானா மாதாவும் தோன்றிய தினம். கௌர கணவ தேச தீபிகா 65வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில் ஜானா மாதாவுடைய அவதாரத்துடைய ரகசியத்தை பற்றி கவிகர்ண பூர்ணாங்கிற ஆச்சாரியர், கவிகர்ண பூர்ணர் வந்து சைத்தன்யமாப்புடைய சிறப்பு ஸ்பெஷல் கருணை சிறப்பு கருணையை பெற்றவர். அவர் சிவானந்த சேனாங்கிற ஆச்சாரியுடைய புதல்வர். அவர் தான் வந்து கௌர கணவ தேச தீபிகாங்கிற சாஸ்திரம் கொடுத்துருக்கார். அந்த சாஸ்திரம் புஸ்தகத்தில் வந்து கிருஷ்ணலீலையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சைத்தன்ய மாப்பிள்ளையில என்னவா வந்திருக்காங்க அப்படிங்கிறத, திரும்பவும் அவங்க இந்த உலகத்தில் தோன்றியிருக்காங்க அப்படிங்கிற ரகசியத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அதில் ரொம்ப அழகாக அவர் மேற்கோள் காமிச்சிருக்கார். ஸ்ரீவருணி ரேவத வம்ச சம்பவே தச பிரிய தேவ வசுதா ச ஜானவி ஸ்ரீ சூரிய தாசிய மகாத்ம சுதே காகுத்ம ரூபஸ்ய ச சூரிய தேஜசா அனங்க மஞ்சரிம் கேஜி ஜானவம் ச பிரச்சக்ஷதே உபயம் து சமீச்சைனம் பூர்வ அந்யத் சதம் மதம். கௌர கர்ண தேச தீபிகாவில் கவிகர்ண பூர்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன வர்ணிக்கிறார்னா, பலராமருடைய மனைவிகள், பலராமருக்கு ரெண்டு மனைவி உண்டு, அதில் வந்து வருணி ரேவதி ரெண்டு பேர். அந்த வருணி ரேவதி ரெண்டு பேரும் திரும்பவும் வசுதாவும் ஜானவாவும், நித்யானந்தருடைய நித்தியமான மனைவிகள் ரெண்டு பேரும் வசுதாவும் ஜானவமாக தோன்றியிருக்காங்க அப்படின்னு கௌரகண தேச தீபிகாவிலையும் சைத்தன்ய கௌரகணேஷ் ஜெயந்தி தீபிகாவில் கவிக்கர்ணன் புன்னர் சொல்கிறார். அதாவது சைத்தன்ய லீலையில் நித்யானந்தனுடைய மனைவிகளாக வசுதாவும் ஜானவாவும் தோன்றியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சூரியதாஸ் அப்படிங்கிற ஆச்சாரியருடைய, சூரியதாசருங்கிறவர் வந்து நித்யானந்தனுடைய பக்தரில் ரொம்ப முக்கியமானவர், பிரதானமானவர். அவருடைய மகள்கள் புதல்விகள் ரெண்டு பேரும், அவங்களுடைய அந்த ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர தேஜஸா, எப்படி சூரியன் தேஜஸா இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க அழகு தேஜஸா இருப்பாங்களாம். அந்த சூரியதாஸ் சரக்கேலர் யாருன்னா கக்குத்மான் அப்படிங்கிறவர் வந்து, கக்குத்மான் யாருன்னா ரேவதியோடைய அப்பா. ரேவதி வந்து ரைவதா மலை, ரைவதா அந்த பிரதேசத்துடைய ரைவதாவுடைய சக்கரவர்த்தி வந்து கக்குத்மான், அவருடைய மகள் தான் ரேவதி. ஸோ அந்த கக்குத்மான் தான் சூரியதாஸ்ங்கிறவராக தோன்றியிருக்கார். இன்னொரு கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜானவ மாதா வந்து அனங்க மஞ்சரி, அதாவது ஸ்ரீமதி ராதாராணியுடைய சகோதரி அனங்க மஞ்சரியாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு வகையில் ரெண்டு விதமான கருத்தை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் எப்படி பார்த்தாலும் சைத்திரம் அப்படி லீலையில் ஜானவ மாதா வந்து தோன்றியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கக்குத்மான் நான் முன்பே சொன்ன மாதிரி சூரியதாஸ் சரக்கேலா, சூரியதாஸ் சரக்கேலாங்கிறது வந்து மேற்கு வங்காளத்தில் ராஜாக்களுக்கு வந்து ஒரு கமாண்டரா, அந்த ராஜாக்களுடைய மந்திரிகளாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதவி வைக்கக்கூடியவங்கள சரக்கேலான்னு சொல்லுவாங்க. அந்த சரக்கேல சூரியதாஸ் வந்து சரக்கேலான்னு அந்த இதில் வரக்கூடியவர். இவருடைய சூரியதாஸ் சரக்கேலாவுடைய பரம்பரா வந்து பார்த்தோம்னா அவர் வந்து கம்சாரி மிஸ்ரா அப்படிங்கிற அவருடைய புதல்வர், கம்சாரி மிஸ்ராங்கிறவருடைய புதல்வர் சூரியதாஸ் சரக்கேலா. இவருக்கு ஐந்து சகோதரர் இருந்தாங்க, தாமோதர், ஜெகநாதர், கௌரிதாசர், கிருஷ்ணதாசர், நரசிங்க சைத்தன்யர். இந்த ஐந்து பேரும் சூரியதாசருடைய சகோதரர்கள். இதில் வந்து கௌரிதாசர் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். சைத்தன்மாவுடைய சகாக்கல்ல இவருக்கு இன்னும் ரொம்ப ஏற்றம் உண்டு. அவரை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய உபன்யாசங்களில் கௌரிதாசருடைய மகிமையை பற்றி படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு வந்து நம்ம ஜானவ மாதாவை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ இப்படி சூரியதாஸ் சரக்கேலருக்கும் அவருடைய மனைவி பத்ராவதி, பத்ராவதிக்கும் சூரியதாஸ் சரக்கேலர் இவங்க ரெண்டு பேரும் சாலிகிராம் அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சாலிகிராம் கிராமத்தில் சூரியதாஸ் சரக்கேலாக்கும் பத்ராவதிங்கிற மாதாஜிக்கும் இந்த ரெண்டு பொண்ணுங்க வசுதா ஜானவா ரொம்ப ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவங்க, ரொம்ப அழகானவங்க, ஐஸ்வர்யமானவங்க. எல்லா விதமான அழகு, அடக்கம், பணிவு, எளிமை, எல்லா விதமான தெய்வீகமான குணங்களையும் பொருந்திய அந்த ரெண்டு பெண்களும் வந்து எல்லாரையும் கவரக்கூடியவங்களாக இருந்தாங்க, வசுதாவும் ஜானவாவும். ஜானவ மாதாவுக்கு நித்யானந்த ஸ்வரூப்பினின் இன்னொரு திருநாமும் உண்டு. நம்ம அதெல்லாம் எதனால் வந்தது அப்படிங்கிறது நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தை விவாதிக்க இருக்கிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய லீலையில் தன்னுடைய சங்கீர்த்தன லீலையை சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தன்னுடைய சகாக்களோட தோன்றினார். நம்ம அந்த ஸ்லோகத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். கிருஷ்ண வண்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பாஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராய எஜயதிகை ஸ்மேத சகா. பகவான் ஸ்ரீ சைத்தன்யத்துடைய சகாக்களோட இந்த கலியுகத்தில் தோண்டி நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்காக அவதரித்தார். அப்படி அவர் சங்கீர்த்தனிலையை வெளிப்படுத்தினோடனே எண்ணற்ற எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அப்புறம் பேரளவான ஜாதி பிராமணர்கள், அப்புறம் நாத்திகர்கள், அப்புறம் பெரிய பெரிய பண்டிதர்கள், ஏட்டெறிவாளர்கள், வெறுமனே ஏட்டுக்கல்வியிலான மட்டுமே தன்னை பெரிய பண்டிதன் நினைக்கிறவங்க, மாயாவாத சன்னியாசிகள், இவங்கெல்லாம் பக்தர்கள் மேலே பொறாமையாக இருந்தாங்க. அப்போ அவங்களையும் தன் வசப்படுத்துறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துட்டார். இளம் வயதில் சன்னியாசம் எடுத்துகிட்டு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கருணையை வந்து இந்த மாதிரி பண்டிதர்கள், மாயாவாதிகள், பெரிய பெரிய சாஸ்திரம் படித்தவங்க, அப்புறம் நாத்திகர்கள், இவங்க எல்லாருமே கிருஷ்ண உணர்வு கொண்டு வந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவங்களையும் ஹரிநாமம் ஜபிக்க வச்சார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு த தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்ய விரும்பினார். அப்போது நித்யானந்த பிரபுவும் ஏறக்குறைய ஒரு சன்னியாசி தான். ஏன்னா நித்யானந்த பிரபு தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே அவர் வீட்டுக்கு வந்த ஒரு சன்னியாசியோட யாத்திரையை போயிடுறார். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிச்சு அவரும் ஒரு துறவியாக தான் வாழ்கிறார். அப்போ ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அழைத்தார். நித்யானந்த பிரபு சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு பிரபு, நம்ம ரெண்டு பேருமே இந்த மாதிரி துறவுற வாழ்க்கையில் இருந்தோன்னா சில இடங்களில் துறவிகள்லாம் போக முடியாது. அதாவது இல்லற வாழ்க்கையில் பௌதிகத்தில் மூழ்கி போய் இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப பாவகாரியம் பண்ணுறவங்க, ரொம்ப கீர்த்தனமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, நம்முடைய நோக்கம் எல்லாரையும் கிறிஸ்தவ உணர்வில் கொண்டு வர்றதான். அப்படி ஒரு சன்னியாசியோ ஒரு துறவியோ வந்து சில இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது. அப்போ என்னால் நிறைய இடங்களுக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் ரொம்ப கருணையோடு அவங்களோட இருந்து, அதாவது பௌத்திகவாதிகளுக்கு மத்தியில் போய் அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை எடுத்து உரைக்கணும்னா நீங்கள் கிரகஸ்தராகணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வேண்டினார். இப்போ நைட் சைத்தன்ய மகாபிரபு விருப்பத்தை பூர்த்தி செய்யறதான் நித்யானந்த பிரபுடைய ஒரே லட்சியம். நித்யானந்த பிரபுடைய ஒரே குறிக்கோள் பகவான் சைத்தன்யரை சந்தோஷப்படுத்துறது தான். அவருடைய ஓரொரு அவதாரத்திலும் அப்படி தான். பலராமனுடைய ஒரே நோக்கம் ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்துது, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துது. லக்ஷ்மணனுடைய ஒரே நோக்கம் ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்துறது. ஆனால் லக்ஷ்மணனால் என்ன ஆயிடுதுன்னா, அவர் இளைய சகோதரனாக வந்ததுனால ஸ்ரீராமரை சந்தோஷப்படுத்த முடியாமல் அவர் ஏற்றுன்ற அசௌகரியங்கள், அவர் படுற துன்பங்கள்லாம் பார்த்து வேதனைப்படதான் முடிஞ்சுது. அதனால் அவர் லக்ஷ்மணன் முடிப்பனார், ஒருபோதும் நான் இனி இவருக்கு இளைய சகோதரனாக வளப்போறதில்லைன்னு. அதனால தான் அடுத்த யுகத்தில் வந்து அவர் பலராமராக தோன்றினார். அதே போல் சைத்தன்ய மகாபிரபு லீலையிலும் நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர் பிரச்சாரம் செய்யவே இல்லை. அவர் பாட்டுக்கு தீர்த்த யாத்திரெல்லாம் போய் அவர் கிருஷ்ண உணர்வில் 24 மணி நேரம் பகவானின் லீலைகளை ஸ்மரணம் செய்துருந்தார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கம் தொடங்கினோடனே நித்யானந்த பிரபு அதில் வந்து இணைஞ்சின்றார். அப்படி இணைஞ்சின்ற உடனே சைத்தன்ய மகாபிரபுடைய வேண்டுதலால் நித்யானந்த பிரபு இல்லற வாழ்க்கையில் போகிறதுக்கு முடிவு செய்தார். அப்போ சூரியதாஸ் சரக்கையில் ஆக்சுவலி இந்த லீலை வந்து ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல சூரியதாஸ் அறைக்கையில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவில் நித்யானந்த பிரபு தோன்றுவார். நீல நிற ஆடை உடுத்தி ரொம்ப அழகு உருக்கிய அதாவது ரொம்ப வெண்மையான நிறத்தில் தலைப்பாகலாம் அணிந்து அந்த நித்யானந்த பிரபு ஒரு பலராம சாக்ஷாத் பலராமரை போல அவர் காட்சியளித்தார். அப்போது அந்த தர்சனத்தில் வந்து அவர் கூட பலராமர் கூட வருணியும் ரேவதியும் இருக்கிறத கண்டார். அதே போல் நித்யானந்தர் கூட வசுதாவும் ஜானமாவும் இருக்கிறத கண்டார். அப்பவே சூரியதாஸ் சாய்க்கலாக புரிஞ்சினார், என்னுடைய மகள்கள் ரெண்டு பேருமே நித்யானந்தருடைய நித்தியமான மனைவிகள் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் தன்னுடைய கனவு விழித்த உடனே தன்னுடைய சகோதரரை அழைத்து, நம்ம உடனே நித்யானந்த பிரபு செய்தி அனுப்பணும், என்னுடைய மகள்களை நான் அவருக்கு திருமணம் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தன்னுடைய சகோதரர்கிட்ட அவர் தன்னுடைய மனதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். உடனே அந்த செய்தி வந்து நித்யானந்த பிரபு, அப்போது நித்யானந்த பிரபு நவதீபத்தில் ஸ்ரீவாஸ்தவர வீட்டில் இருப்பார். உடனே செய்தி வந்தோடனே நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமாக அந்த அவருடைய வேண்டுகோளை ஏற்றுண்டு அவருடைய ரெண்டு மகள்களான வசுதாவும் ஜானவாவும் நித்யானந்த பிரபு திருமணம் செய்திருக்கிறார். இப்படி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பக்தி ரத்னாகர் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் நரஹரி சக்கரவர்த்தி தாக்கூரர், நரஹரி சக்கரவர்த்தி தாக்கூரர் நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடிய இன்னொரு பிரதானமான ஆச்சாரியர். அவர் இன்னும் சில ரகசியமான லீலைகளை நமக்கு கொடுத்துருக்கார். அதில் நரஹரி சக்கரவர்த்தி தாக்கூரர் நித்யானந்தருடைய திருமணத்தை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கார் பக்தி ரத்னாகரில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நித்யானந்த் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு திருமணம் செய்துக்கணும்னு சொன்ன உடனே நித்யானந்த பிரபு நவதீபத்திலிருந்து புறப்பட்டு சூரியதாஸ் சரக்கியருடைய சாலகிராம் ஊருக்கு வரார். அங்கே வந்தோடனே அவரும் நித்யானந்த பிரபு தன்னை சகாக்களோட வரார். உத்தாரண தத்தாக்கூரர், உத்தாரண தத்த தாக்கூரர், மகேஷ் பண்டிட், அப்புறம் அபிராம் தாக்கூரர், இந்த மாதிரி நித்யானந்த பிரபுக்கு அவருடைய நித்தியமான சேவகர்கள்லாம் இருக்காங்க அந்த சகாக்கள்லாம். அந்த மாதிரி அதில் உத்தாரண தத்த தாக்கூருடைய அவரை அழைச்சிட்டு நித்யானந்த பிரபு சூரியதாஸ் சரக்கியருடைய வீட்டுக்கு வந்தார். வந்து சொன்னார், நான் வந்து உங்கள் பொண்ணை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு. அப்போ சொன்னோடனே சூரியதாஸ் சரக்கியர் ஒரு நிமிஷம் அப்படி பிரமிச்சு போயிடுறார். ஏன்னா நித்யானந்த பிரபு என்னுடைய பகவான், அவர் போய் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்யணும்னு சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படும்போது அவருக்கு உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து இந்த இவர் சொல்கிறதை ஏற்றுக்கலாமா இல்லை வேண்டாமா என்ன செய்கிறது அப்படி அவர் யோசிக்கும்போது ஜானவா, சாரி வசுதா, வசுதா வந்து மூர்ச்சி அடைந்து விழுந்துடுறாங்க, மயங்கி விழுந்துடுறாங்க, பேச்சு மூச்சே இல்லை. அந்த சமயத்தில் நித்யானந்தரும் அங்கேருந்து போயிடுறார். இவங்க என்ன செய்யறது தெரியாமல் எல்லாதோ வைத்தியரெல்லாம் வச்சு பார்க்குறாங்க, பெரிய வைத்தியரெல்லாம் கொண்டு வந்து ஜானாவோடைய வசுதாவோடைய நினைவு திரும்ப வரணும்னு. ஆனால் வசுதாவுக்கு நினைவு திரும்பவே வரல. உடனே சூரியதாஸ் அறைக்கிலர் வந்து நித்யானந்த பிரபுட்ட சொல்கிறார், நீங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து போனதுலேருந்து என்னுடைய பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் மூர்ச்சி அடைந்து விழுந்திருக்கா, அவருடைய உடலில் எந்த விதமான சலனமும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நித்யானந்த பிரபு அவங்க வீட்டுக்கு வரார். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும்பார். அப்போ சூரியதாஸ் அறைக்கெல்லாம் சொல்லுவார், அப்படின்னா நான் கட்டாயம் வாக்கு கொடுக்குறேன், என்னுடைய பொண்ணு வசுதாவை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தரேன். உடனே வசுதாவுக்கு திரும்ப நினைவு வந்து அவங்க நித்யானந்த பிரபு தரிசிக்கிறாங்க. இந்த லீலையில் அவங்க ரெண்டு பேருமே நித்தியமான தம்பதிகள்ங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்சாங்க. வசுதா உடனே நித்யானந்த பிரபுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. இப்போ வசுதாவுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்ய சூரியதாஸ் சலக்கரா முடிவு செய்தார். அப்போது அந்த சாலக்கிராம் கிராமத்தில் வந்து கிருஷ்ணதாஸ்னு ஒரு பக்தர், அவர் வந்து நித்யானந்த பிரபுடைய சகாக்கள்ல ஒருத்தர். அவர் என்ன பண்ணார்னா, என்னுடைய பிரபுவோடைய கல்யாணம் ஒரு சாதாரண கல்யாணமாக நடக்கக்கூடாது, ஒரு பிரம்மாண்டமாக நடக்கும். அவர் வந்து கிருஷ்ணதாஸ் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். என்னுடைய சொத்து, என்னுடைய இடம், நிலா பல புலம் எல்லாத்தையும் நான் செலவு செய்து நித்யானந்த திருமணத்தை ரொம்ப விமர்சையாக நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டார். இப்படி நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது பக்தி ரத்னாக்கரில் நரவேரி சக்கரவர்த்தி தாக்கர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் வந்து நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் திருமணம் நடந்த இந்த நித்தியமான தெய்வீகமான திருமணத்தை பற்றி கேட்குறாங்களோ அவங்க எல்லா விதமான பௌதிகமான ஆசைகள்லேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஜாய் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுக்கு, ஜாய் வசுதா மாதாஜி கி ஜாய். சரி, இப்படி வசுதாவுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், ஒரு நாள் நித்யானந்த பிரபு பிரசாதம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜானவா மாதா அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போ ஜானவா மாதாவுடைய அந்த எழில்மிகு தோற்றத்தை கண்ட உடனே அவங்களுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் ஒரு நித்தியமான அந்த பந்தமானது தொடர இருந்தது. அப்போது சூரியதாஸ் சரைக்கலாட்ட நித்யானந்த சொல்லுவார், உங்களுடைய ரெண்டாவது மகளும் எனக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு. உடனே ரொம்ப சந்தோஷமாக சூரியதாஸ் சரைக்கலார் ஜானவா மாதாவையும் நித்யானந்த பிரபு திருமணம் செய்து வைக்கிறார். இப்படி ஜானவா மாதா வசுதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு உதாரணமாக இருந்து ஒரு கணவனுக்கு எப்படி பணிவான சேவைகள் செய்யணும், அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரபுவுக்கு அதாவது பகவானுக்கு எப்படி பணிவிடைகள் செய்யணும், எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு உதாரணமாக வாழ்ந்து காமிச்சாங்க. அவங்களுடைய ஆத்மா உயிர் எல்லாமே பகவான் நித்யானந்தர் தான். அந்த மாதிரி நித்யானந்த பிரபு மேலே வசுதா மாதாவும் ஜானவாவும் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. ஸோ இப்படி அவங்க திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து கொஞ்ச நாளில் நித்யானந்த பிரபு அவங்க அந்த சாலக்கிராம ஊர்லேருந்து நவதீபத்துக்கு வந்தார். நவதீபத்தில் வந்தவுடனே சச்சி மாதா வந்து அவங்கள தரிசிக்கிறதுக்காக வந்தாங்க. நித்யானந்தரும் நித்யானந்த பிரபு வசுதா ஜானவா இவங்க மூணு பேருமே சச்சி மாதாவுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்காக வந்தாங்க. அந்த சமயத்தில் சச்சி மாதா வந்து ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு பக்தராக இருந்தாங்க. அவங்க வசுதாவும் ஜானவாவும் சந்தித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அவங்கள ஆலிங்கனம் செய்து அவங்கள ரொம்ப பிரியமாக வரவேற்று அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. அப்போ வசுதாவும் ஜானவாவும் இளம் குமாரிகள், அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு பணிவு, அடக்கம், ஒரு பெண்மைக்கு உண்டான அத்தனை தன்மைகளும், ஒரு பெண்ணிட்ட எந்த ஒரு அந்த அச்சம் பணிவு இதெல்லாம் அந்த பொருந்தி அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தாங்க அந்த ரெண்டு பெண்களும், வசுதாவும் ஜானவாவும். அப்போது சச்சி மாதா அவங்கள வந்து ஆசீர்வதித்து அவங்களுக்கு நிறைய அவங்கள அன்பு பரிமாற்றம் செய்து அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு அவங்கள அத்வைத ஆச்சாரிய வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. அங்கே அத்வைத ஆச்சாரியரும் சீதா தாக்கூராணியும் அவருடைய மனைவி சீதா தாக்கூராணியும் ரெண்டு பேரும் வசுதாவும் ஜானவாவும் ஆசீர்வதிச்சாங்க. அங்கே அவங்களும் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. இப்படி அங்கே உள்ள மூத்த பக்தருடைய ஆசீர்வாதத்தையெல்லாம் அந்த வசுதாவும் ஜானவாவும் பெற்றிருந்தாங்க. இப்படி நித்யானந்த பிரபுவுடைய காரணமற்ற கரிணாத பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருமே நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ நித்யானந்த பிரபு வந்து இந்த மாதிரி கிரகஸ்த வாழ்க்கையில் வந்து ஒரு உதாரணமான கிரகஸ்தரா, எல்லார் மத்தியிலும் எந்த அளவுக்கு பக்தி செய்யணும், எந்த அளவுக்கு பகவான் மேல் அன்பு செய்யணும், ரொம்ப ரொம்ப கீழையானவங்க, ரொம்ப பாவகாரியம் செய்தவங்க, பௌத்திகத்தில் மூழ்கி போயிருந்தவங்க அவங்க மத்தியிலெல்லாம் கூட போய் நித்யானந்த பிரபு வந்து பிரச்சாரம் செய்து ஹரிநாமத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். அப்படி நித்யானந்த பிரபுக்கும் வசுதா ஜானவா வாழ்ந்துருந்தாங்க. அதில் வசுதாவுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் முதல்ல ஒரு 6-7 குழந்தைகள் பிறக்கும், அவங்கெல்லாம் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 7வதா வந்து ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை கங்கா தேவியோடைய, கங்கா மாதாவுடைய பர்சானிஃபிகேஷன், கங்கையோடைய மகள் புதல்வி கங்கா தேவி. அந்த கங்கா தேவியே வந்து நித்யானந்த பிரபுக்கு குழந்தையாக வந்தனால அவங்களுக்கு கங்கா தேவின்னு திருநாமம். அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை, அவருக்கு வீர்சந்திர பிரபு, வீர்சந்திர கோசானின்னு சொல்லுவாங்க, வீர்சந்திர பிரபுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீர்சந்திர பிரபு வந்து சீரோசாய் விஷ்ணுடைய அவதார். சீரோசாய் விஷ்ணு பார்க்கடலில் இருக்கிற விஷ்ணு தான் வீர்சந்திர பிரபு வந்தாங்க. நம்ம கடந்த சில தினங்களுக்கு வாரங்களுக்கு முன்னாடி அபிராம தகருடைய லீலையை படிச்சிருந்தோம். அந்த அபிராம தகர் லீலையில் இந்த கதையை நம்ம விவரமாக படிச்சிருப்போம், எப்படி நித்யானந்த பிரபுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அபிராம தகருடைய மகிமைகளில் வந்து அவர் யாருக்காக நமஸ்கரிச்சாங்கன்னா அந்த அந்த குழந்தை அவர் அளவுக்கு சுத்தம் இல்லைன்னா அந்த பக்தர் வந்து இறந்துடுவாருன்னு. அந்த மாதிரி நித்யானந்த பிரபுக்கும் அபிராம தகருக்கு ஒரு அன்பு பரிமாற்றம், தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தனுக்கு புகழ் கொடுக்கணும்னு நித்யானந்தர் விரும்பினார். அப்போ அபிராம தகருடைய புகழை இந்த உலகத்துக்கு அவர் உயர்த்தி காமிச்சார். அந்த லீலையில் ஷீரோசாய் விஷ்ணு, அதாவது வீரபத்ர பிரபுக்கு நமஸ்காரம் செய்யும்போது அந்த குழந்தை நித்யானந்தருடைய குழந்தை கங்கா தேவி அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அபிராம தாக்கூர் நமஸ்கரித்தார். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ உடனே அந்த குழந்தை எடுத்தருடைய மடியில் வச்சுட்டு 100 ஸ்லோகங்கள் கங்காவை புகழ்ந்து அவர் பாடினார். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுக்கு ஆண் குழந்தை பிறந்துக்கணும், அதுக்கும் நமஸ்காரம் செய்ய வந்தார். அப்போவும் இந்த குழந்தை வந்து சிரிச்சுட்டே இருந்ததுனால இந்த குழந்தை எடுத்து மடியில் வச்சுட்டு வீர்சந்திர பிரபு எடுத்து மடியில் வச்சுட்டு அபிராம தாக்கூர் சொன்னார், யாரெல்லாம் மகாபிரபு பார்க்கலையோ, அந்த டைமில் சைத்தன்ய மகாபிரபு லீலையை முடிச்சுட்டு மறைஞ்சிடுவார். அப்போ அங்கே உள்ள பக்தர்கள்லாம் சொல்லுவார், யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் பார்க்கலையோ ஒரு தடவை கூட தரிசனம் பண்ணலாம், இவர் மகாபிரபுலேருந்து வேறானவர் இல்லை அப்படின்னு சொல்லி வீர்சந்திர பிரபு அதனுடைய மடியில் வச்சுட்டு அபிராம தாக்கூர் சொன்னார். ஸோ உடனே அவர் வீர்சந்திர பிரபு புகழ்ந்து 8 விதமான ஸ்லோகங்கள், வீர்சந்திர அஷ்டகான்னு சொல்லி வீர்சந்திர பற்றி, வீர்சந்திர பிரபு பற்றி 8 விதமான ஸ்லோகங்களை பாடி துதித்து பாடினார். ஸோ எப்படி இந்த தெய்வீகமான குழந்தைகள் வசுதாவுக்கு தோன்றினாங்க, கங்கா தேவியும் வீர்சந்திர பிரபுவும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வசுதா தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு பகவானுடைய நித்தியமான லீலையில் கலந்துன்றாங்க. ஜானவ மாதா அந்த குழந்தைகளை வளர்க்குற பொறுப்பேற்றுன்றாங்க. வசுதாவையும் சாரி கங்கா தேவியும் வீர்சந்திர பிரபுவையும் அப்புறம் இன்னொரு குழந்தை ராமச்சந்திரான்னு, அது அவங்களுக்கு பிரியமான அந்த குழந்தை. இப்படி 3 பேரையும் ஜானவ மாதா தான் வளர்த்தாங்க. நான் ஜானவ மாதாவுக்கும் நித்யானந்த பிரபுவும் குழந்தை இருந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லலை. அவங்க ஜானவ மாதா வந்து அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு எடுத்துகிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்ப எளிமையான பணிவான வைஷ்ணவியாக ஜானவ மாதா இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு லீலையை முடிச்சுட்டு போன உடனே நித்யானந்த பிரபுவும் அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவரும் மறைஞ்சிடுறார். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மறைந்த உடனே அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ்தாக்குரர் போன்ற மூற்ற பக்தர்களும் அவங்களுடைய பிரிவு தாங்க மறைஞ்சிடுறாங்க. அந்த சமயத்தில் ஜானவ மாதா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போது எல்லா வைஷ்ணவர்களும் ஜானவ மாதாவை அணுகி தங்களை வழிநடத்த சொல்லி வேண்டினாங்க. அப்போ ஜானவ மாதா ஒரு ஆச்சாரியுடைய ஸ்தானத்தை ஏற்றுந்தாங்க. இந்த உலகத்தில் ஒரு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தோட பிரிவுக்கு அப்புறம் ஜானவ மாதா ஒரு ஆச்சாரியராக இருந்தாங்க. பக்திவினோத் தாக்கூரர் ரொம்ப அற்புதமாக பாடுறார் தன்னுடைய கல்யாண கல்பத்தரு அப்படிங்கிற புக்கு பக்தி வினோத் தாக்கூர் கொடுத்துருக்கார். அந்த கல்யாண கல்பத்தருவில் பக்தி வினோத் தாக்கூரர் நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு பிரதானமான ஆச்சாரியர். அவர் ரொம்ப அழகாக பாடுறார், ஓ ஜானவா தேவி, உங்களுடைய சக்தி, உங்களுடைய தெய்வீகமான குணங்களால், உங்களுடைய கருணையை நான் எப்போ எனக்கு உங்கள் கருணையை கொடுக்க போகிறீங்க, இந்த சேவகனை எப்போ நீங்கள் ஏற்றுண்டு உங்கள் கருணையை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் பிரார்த்திக்கிறார். நீங்கள் என்னுடைய அறியாமை எப்போ விரட்ட போகிறீங்க, நான் ரொம்ப அறியாமைங்கிற துன்ப கடலில் மூழ்கியிருக்கேன், எப்போ என்ன இந்த அறியாமையிலேருந்து விடுவிக்க போகிறீங்க, எப்போ என்ன இந்த பௌதிக துன்பத்திலேருந்து விடுவிக்க போகிறீங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நான் வந்து உங்கள் தாமரை திருப்பாதங்களை சரணடைகிறேன், நீங்கள் வந்து நித்யானந்த பிரபுவுடைய தெய்வீகமான சக்தி, நீங்கள் நித்யானந்த பிரபுலேருந்து வேறானவர் கிடையாது, உங்களால் மட்டும்தான் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியும், ஏன்னா நீங்கள் கிருஷ்ண பக்திக்கு ஒரு ஆச்சாரியை, இந்த ஆச்சாரியனால் மட்டும்தான் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியும், உங்களுடைய காரணமற்ற கருணையை வேண்டி நான் பிரார்த்திக்கிறேன், தயவுசெய்து உங்களுடைய தாமரை பாதத்துடைய நிழலை என் மேலே படிய வைங்க, அந்த நிழலை ஒன்று போதுமானது, அது எல்லா விதமான எண்ணங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூரர் பிரார்த்திக்கிறாங்க. ஜானவ மாதாட்ட, நீங்கள் வந்து எவ்வளவோ எண்ணில் அடங்காத பாவிகள் எல்லாம் விடுவிச்சிருக்கீங்க, அதனால் இந்த ஒரு அதே போல் இந்த ஒரு பாவையும் நீங்கள் விடுவிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூரர் ரொம்ப பணிவால ஒரு ஆச்சாரியருக்குள்ளான பணிவுங்கிற குணத்தினால தன்னை வந்து ஒரு சாதாரண ஒரு மாடினு போல வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை செய்கிறார். நான் இன்றைக்கு வந்து உங்களுடைய காரணமற்ற கருணை வேண்டி பிரார்த்திக்கிறேன், இந்த ஒரு கீழ்நிலையான பாவி உங்கள் பாதத்தில் வந்து பிரார்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரார்த்தனையை முடிக்கிறார். ஜாய் ஸ்ரீ தாக்கூர் பக்தி வினோத் கி ஜாய். எப்படி ஜானவ மாதா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அத்வைத ஆச்சாரியார் ஸ்ரீவாஸ்தவர்களுக்கு மறைவுக்கு அப்புறம் கௌடிய சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியராக இருக்காங்க. அப்போ ஒரு சமயம் வீர்சந்தர் பிரபு வசுதாவுடைய புதல்வர், ஜானவ மாதாவுக்கும் அவர் புதல்வர் மறைதாக ஆகிறாரு. அவர் ஒரு நாள் ஜானவ மாதாட்ட வந்து தனக்கு டீசை கொடுக்க சொல்லி வேண்டினார். அப்போது ஜானவ மாதா வீர்சந்தர் பிரபுக்கு தீட்சை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எண்ணற்ற பக்தர்களும் அவங்கள்ட்ட தீட்சை கேட்டு வேண்டினாங்க. இப்படி நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியராக திகழ்ந்தாங்க. அதாவது பொதுவாக ஜானவா மாதா வந்து ஒரு அடக்கமான பொண்ணாகவும் பணிவான ஒரு மனைவியாகவும் ரொம்ப எளிமையான சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நித்யானந்த பிரபுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏற்றுக்கணுங்கிற நிலை வந்த உடனே அவங்க அதை ஏற்றுட்டாங்க. பக்தருடைய வேண்டுகோளால் அந்த ஆச்சாரியங்கிற ஸ்தானத்தை ஏற்றுட்டு எண்ணற்ற பேருக்கு தீட்சை கொடுத்து அவங்களை வழி நடத்தினாங்க. ஏன்னா அப்போது நித்யானந்தரும் சைத்தன்யமாவுடைய மறைவுக்கு அப்புறம் கௌடிய சம்பிரதாயத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு பிரதானமான ஆச்சாரியர் தேவைப்பட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த ஒரு பொறுப்பை ஜானவா மாதா ஏற்றுட்டாங்க. அவங்க ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி சீதா மாதா வந்து தன்னுடைய பிரபுவுடைய நினைவில் வாழ்ந்தாங்களோ அது போல் ஜானவா மாதாவும் நித்யானந்தருடைய நினைவில் அவருடைய ஸ்மரணத்திலே வாழ்ந்து எப்பவுமே ஹரிநாமத்தை வச்சிருச்சுட்டே இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஜானவ மாதா கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்கிறாங்க. அவங்களுடைய கருணையினால் நிறைய நாத்திகர்கள் கொள்ளையர்கள் முகலாயர்கள் அப்புறம் வரட்டு தத்துவவாதிகள் பௌத்திகவாதிகள் ரொம்ப கீழினான ஆத்மாக்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாருமே ஜானவ மாதாவுடைய கருணையினால் ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க, புனிதமடைந்தாங்க. ஓரொரு கிராமத்திலையும் ஓரொரு நகரத்திலையும் ஜானவ மாதா தன்னுடைய சகாக்களோடையும் மகாபுருடைய பக்தர்களோடையும் பிரயாணம் செய்து எண்ணற்ற ஜீவாத்மாக்களை கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுவித்தாங்க. அப்போது சைத்தன்ய மகாபுடைய மறைவுக்கு அப்புறம் கோசாமிகளுடைய மறைவுக்கு அப்புறம் நர்த்தம் தாஸ் தாக்கூரர், ஷியாமானந்த பண்டிட், ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர் இவங்க மூன்று பேருமே ரொம்ப மிகச்சிறந்த பக்தர்களாக திகழ்ந்தாங்க அந்த சமயத்தில். அப்போ ஜான மாதாவுக்கு ரொம்ப வயதாயிடும். அந்த சமயத்தில் இவங்க மூணு பேரும் ஷியாமானந்த பண்டிதரும் நர்த்தம் தாஸ் தாக்கூரரும் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியரும் அவங்கவுங்க குருவுடைய கட்டளின்படி பிருந்தாவனத்தில் சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வந்தாங்க. நரத்தம் தாஸ் அவருடைய குரு வந்து லோச்சன் தாஸ் லோகநாத் கோஸ்வாமி, ஷியாமான் பண்டிட குரு வந்து ஹிருதய சைத்தன்ய ஆச்சாரியர், அப்புறம் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரிய குரு வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி. அவங்க மூன்று பேருமே இவங்களை வந்து ஜீவகோஸ்வாமிகிட்ட சாஸ்திரம் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்க. அதுக்கு முன்பே ஒரு தடவை ஜானவ மாதா பிருந்தாவனம் வருவாங்க. இப்போ பிருந்தாவனத்தில் வந்தோடனே ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஏறக்குறைய ரொம்ப வயோதிகமான நிலையில் எல்லாருடைய பிரிவும் தாங்க முடியாமல் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியர் ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி அவங்களுடைய பிரிவெல்லாம் தாங்க முடியாமல் ரொம்ப ரொம்ப வேதனையில் எதுவுமே சாப்பிடாம பகவானுடைய ஸ்மரணத்தில் இருந்தார். அப்போ அவங்க ஜானவ மாதா வந்திருக்காரு தெரிஞ்சாலே ரொம்ப சந்தோஷமானாங்க. ஜானவ மாதாவும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டாங்க. எப்படி ஜானவ மாதா ஒரு தடவை பிருந்தாவனம் வந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வங்காளத்தில் வந்து அவங்க பிரச்சாரம் செய்யும்போது வங்காளத்தில் உள்ள பக்தர்களுக்கு நிறைய புஸ்தகங்கள்லாம் தேவை இருந்தது. அப்போ ஜீவ கோஸ்வாமிக்கு அவங்க செய்தி அமைச்சாங்க, கோஸ்வாமியுடைய புஸ்தகங்கள்லாம் இங்கே அனுப்பணும், பிரச்சாரத்துக்கு தேவை இருக்குன்னு. அப்படி முதல் புத்தக விநியோகத்தை வந்து ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியரும் ஷியாமானந்த பண்டிதரும் நர்த்தம் தாஸ் தாக்கரும் கொடுக்கப்பட்டது. அவங்க மூன்று பேரும் அந்த புஸ்தக விநியோகத்துக்கு வாக புஸ்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வங்காளத்துக்கு வர இருந்தாங்க. இது ஒரு பெரிய லீலை, நம்ம இன்னொரு சமயம் அதை பற்றி விவாதிக்கலாம், அதை பற்றி பகிர்ந்துக்கலாம். இப்போ ஏன் அந்த லீலையை பற்றி நம்ம பேச வந்தோம்னா, நர்த்தம் தாஸ் தாக்கரர் வந்து கேத்தூரி கிராம கேத்தூரிங்கிற கிராமத்தில் தான் அவருடைய அவதார அவர் தோன்றிய இடம். அந்த கேத்தூரி கிராமத்தில் அவங்க அப்பா ஒரு பெரிய ஜமீன்தாருடைய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. நர்த்தம் தாஸ் தாக்கரர் வந்து சின்ன வயதிலேயே கிருஷ்ண உணர்வுள்ள சைத்தன்யம் லீலைகளில் கவரப்பட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து அவர் பிருந்தாவனம் வந்துடுவார். அதுக்கப்புறம் அவருடைய குரு லோகநாத் கோஸ்வாமி நீங்கள் கேத்தூரிலே போய் திரும்ப பிரச்சாரம் செய்யணும், பெங்காலத்தில் போய் பிரச்சாரம் செய்யணும் சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். அப்போது கேத்தூரி கிராமத்தில் நரத்தம் தாசோடைய அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரே புதல்வர் வந்து நரத்தம் தாஸ் தாக்கூர் தான், வேறு குழந்தைகள் கிடையாது. அப்போது மன்னர் இல்லாததுனால இவருடைய இளைய இவருடைய சித்தப்பாவுடைய பையனை வந்து சந்தோஷ் தத்தான்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய நரத்தம் தாஸுடைய சகோதரர், அவரை வந்து கேத்தூரிக்கு ராஜாவாக நிர்ணயிச்சிருப்பாங்க. அப்போது நரத்தம் தாஸ் அவர் கேத்தூரி வந்தோடனே அவருடைய தூய்மையினால் அவருடைய பக்தியினால் நரத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு பிரேமத்தினுடைய ஸ்வரூபம், கிருஷ்ண பிரேமத்தினுடைய ஸ்வரூபம், யாரெல்லாம் நரத்தம் தாஸ் அவரை சந்திக்கிறாங்களோ, அவரை பாடுறதை கேட்குறாங்களோ, அவரை பார்க்குறாங்களோ, அவளை விழுந்து நமஸ்கரிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே பகவான் மேலே தூய்மையான பக்தி அடைய பிரேமத்தை அடைவாங்க. அப்போ கேத்தூரி கிராமத்தில் வந்தோடனே அந்த கிராமத்தில் அவ்வளோ பேரும் அவருடைய அந்த ராஜா சந்தோஷ் தத்தா அவங்களோட பிரஜைகள் அவ்வளவு பேரும் நரத்தம் தாஸ் தாக்கூர் கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கடிச்சிருவார். அப்போ நரத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு நாள் விரும்பினார், சைத்தன்மாபுடைய மறைவு தினம், அதாவது அவருடைய அவதார தினம் கௌர பூர்ணிமா, சைத்தன்மாபு தோன்றிய தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி அது ரொம்ப விமர்சையாக ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடணும்னு விரும்பினார். அப்போ எங்கெல்லாம் வைஷ்ணவர் இருக்காரோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வைஷ்ணவருக்கு அவர் அழைப்பு விடுத்தார், இந்த மாதிரி கேத்தூரியில் வந்து சைத்தன்மாபுடைய கௌர பூர்ணிமா உற்சவம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரத்தம் தாஸ் அவர் விரும்பினார். அந்த மாதிரி நிறைய பக்தர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அப்போ ஜானவ மாதாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இப்போ ஜானவ மாதா, பிருந்தாவன் தாஸ் தாக்கூரர், அபிராம் தாக்கூரர், மீனகேதன ராமதாஸ் இவங்கெல்லாம் நித்யானப்புடைய சகாக்கள், இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் நரத்தம் தாஸ் தாக்கூருடைய கேத்தூரி கிராமத்துக்கு வந்தாங்க. மிக பிரம்மாண்டமான உற்சவம், 3 நாள் 4 நாள் 1 வார காலங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான உற்சவம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் நாமசங்கீர்த்தனம் செய்கிறாங்க, ஆராத்தி செய்கிறாங்க. அப்போது நரத்தம் தாஸ் தாக்கூரர் அங்கே கேத்தூரில் 6 விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணார். சீனிவாச ஆச்சாரியரும் நரத்தம் தாஸ் தாக்கூர் சீனிவாச ஆச்சாரியர் தான் பிரதிஷ்டை செய்தார். விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து ஆராதனைகள், அபிஷேகம், கீர்த்தனம், பிரசாதம், இப்படி ரொம்ப விமர்சையாக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லா பக்தர்களும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. ஜானவ மாதா இந்த அவங்க இந்த உலகத்துக்கே ஜெகன் மாதா ஆச்சாரியர், அவங்க தன்னுடைய கையால் பிரசாதம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பரிமாறினாங்க. அவங்களுடைய அந்த மகாபிரசாதம், மகாமகா பிரசாதம் கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லோ பக்தர்களும் கிருஷ்ண பிரேமத்தில் அப்படியே லயிச்சு போயிருந்தாங்க. இப்படி ஓரொரு நாளும் கீர்த்தனம், பிரசாதம், ஆராத்திகள்லாம் நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கடைசி நாள் கீர்த்தனம் ரொம்ப உச்ச கட்டத்தில் நடந்துட்டுருக்கு. இப்போ நரத்தம் தாஸ் தாக்கூர் வந்து கீர்த்தனம் செய்கிறார். நரத்தம் தாஸ் தாக்கூர் கீர்த்தனை பண்ண அவ்வளோ ஒரு இனிமையான குரல், அவருடைய கீர்த்தனம் கேட்டால் எப்பேற்பட்ட ஆளும் கரைந்துடுவான், கல்லு கூட கரைந்துடுவான், அவ்வளோ அற்புதமாக பாடக்கூடியவர். அப்படி நரத்தம் தாஸோ கீர்த்தனம் செய்யும்போது சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூரர், ஹரிதாஸ் தாக்கூரர், கதாதர் பண்டிட், ரூபகோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, யாரெல்லாம் மறைந்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் திரும்பவும் அந்த கீர்த்தனத்தில் தோன்றினாங்க. எல்லா பக்தர்களுக்கு மத்தியிலையும் அவங்க நர்த்தனம் செய்தாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் செய்தாங்க. இதெல்லாம் பார்த்து பக்தர்கள்லாம் ரொம்ப ஆனந்தம் அடைந்தாங்க. ஸோ இப்படி ஜானவ மாதாவுடைய கருணையினால் எல்லா ஆச்சாரியர்களும் அங்கே தோன்றினாங்க. சைத்தன்யமாக அப்படி தோன்றினார், நித்யானந்த பிரபு தோன்றினார். அதெல்லாம் அந்த பக்தர்கள் ரொம்ப ஆனந்தம் அனுபவித்தாங்க. அதெல்லாம் நம்மளை போன்ற கட்டுண்ட ஆத்மாக்களெல்லாம் சொல்லி வர்ணிக்க இயலாது. பிருந்தாவன தாஸ் தாக்கூரர் ரொம்ப அற்புதமாக அந்த லீலைகளை வர்ணிச்சிருக்கார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமிகள் வர்ணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓரொரு ஆச்சாரியர்களும் அதை அற்புதமாக அற்புதமாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ எப்படி அந்த கீர்த்தனம் முடிந்து அப்படியே இவங்கெல்லாம் கீர்த்தனம் முடியக்கூடிய சமயத்தில் சைத்தன்யமா பிரபு, நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூரர், அத்வைதாச்சர் எல்லாம் மறைந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் அந்த ஆனந்தத்திலிருந்து மீண்டு வராமை அவங்களே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லீலையிலையும் ஜானவ மாதா கலந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜானவ மாதா அங்கே உள்ள பக்தர்கள்லாம் விடைபட்டுட்டு கொஞ்சம் பக்தர்களோட திரும்ப பிருந்தாவனம் யாத்திரை செய்தாங்க. அப்படி அவங்க பிருந்தாவனம் யாத்திரை செய்யும்போது அங்கே பிருந்தாவனத்தில் ராதா கோபிநாதர் கோவில், ராதா கோபிநாதருடைய கோவிலுக்கு வந்தாங்க. கோபிநாதரை தரிசனம் செய்தாங்க. அப்போ கோபிநாதரை பார்க்கும்போது கோபிநாதர் பக்கத்தில் ஸ்ரீமதி ராதாரணி ரொம்ப சின்னதாக, ரொம்ப சின்ன விக்கிரகம். அதை பார்த்தோன்னே ஜான மாதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னும் கோபிநாதருக்கு பக்கத்தில் எப்போவுமே ராதை வந்து அப்படி கோபிநாதர் கூட இருக்க வேண்டாமல், இப்படி இருக்கும் சின்ன விக்கிரகமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பெரிய விக்கிரகம் செய்யணும், கோபிநாதருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ராதையை நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வங்காளத்துக்கு வந்துடுவாங்க. வங்காளத்தில் வந்து ஸ்ரீமதி ராதாராணியோடைய விக்கிரகத்தை செய்கிறாங்க. செய்து கொண்டு வந்து பெரிய விக்கிரகத்தை வைக்கும்போது அந்த சின்ன விக்கிரகம் விக்கிரகத்தில் இருந்த ராதையும் பிரார்த்தனை செய்தாங்க, என்னை இங்கேருந்து விளக்கிட வேண்டாம், என்னையும் பக்கத்திலே வைங்க, நானும் இங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டுனாங்க. அப்போது அந்த ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆச்சாரியர் வந்து இந்த சின்ன விக்கிரகம் வந்து லலிதா சகின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த விக்கிரகத்தோடைய பிரார்த்தனையினால் ஜானவா தேவி அந்த சின்ன லலிதா சகி விக்கிரகத்தையும் இடது பக்கம் லலிதா சகி, வலது பக்கம் ஸ்ரீமதி ராதாராணியோடய விக்கிரகத்தை பரிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே அனங்க மந்திரியோடய விக்கிரகம் இருந்தது. இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜானவா மாதா வங்காளத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில தினங்கள் கழித்து ஜானவா மாதா திரும்ப பிருந்தாவனம் வந்தாங்க. இப்போ பிருந்தாவனத்துலேருந்து கோபிநாதருடைய ஆலயத்தில் பக்தரெல்லாம் கீர்த்தனம் செய்துட்டு இருந்தாங்க. ஜானவா மாதா வந்து தரிசனம் பண்ண வந்தாங்க. தரிசனம் பண்ண உடனே வந்து அவங்க தரிசனம் செய்துட்டு இருக்கும்போது திடீர்னு திரை மூடப்பட்டுடும். ஜானவா மாதா கிருஷ்ணர் அப்படியே எடுத்துன்னு போய், கோபிநாதர் எடுத்துன்னு போய் தன்னோட வச்சுட்டுறார், அதாவது தன்னுடைய இடது பக்கம் வலது பக்கம் வச்சுட்டுறார். திரையை விலக்கி பார்த்த உடனே பக்தர்கள்லாம் திரையை விளக்கணுன்னே அங்கே ஜானவா மாதா இருக்க மாட்டாங்க. ஜானவா மாதா கோபிநாதரோட ஒன்றாயிடுறாங்க. அப்போ பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல ஒரு அழகான விக்கிரகம் இருக்கும், அனங்க மஞ்சரி. ஏன்னா நம்ம ஜானவா மாதாவுடைய தோற்றத்தை பற்றி படிக்கும்போது அந்த அனங்க மஞ்சரி தான் ஜானவா மாதா வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த கோயிலில் பிருந்தாவனத்தில் நம்ம ஆக்சுவலி நம்ம போயிருந்தோம் ராதா கோவிந்தர் கோயிலில், ராதா கோபிநாதர் கோயிலில். அங்கே பார்த்தோன்னா ராதா கோபிநாதர், ராதா கோபிநாதருக்கு வலது எப்பவுமே ராதா வந்து கிருஷ்ணருக்கு இடது பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலில் ராதை வந்து கிருஷ்ணருக்கு வலது பக்கத்தில் இருப்பாங்க. இடது பக்கத்தில் வந்து ராதா ஜானவ ராதிகா, சாரி ஜானவ ராதிகா விக்கிரகம், அதுக்கப்புறம் அனங்க மஞ்சிரியோட விக்கிரகம் ரெண்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு விசாக சின்ன விக்கிரக விசாகோடைய விக்கிரகம் இருக்கும். இந்த இவங்களுடைய ஒரிஜினல் விக்கிரகம்லாம் வந்து ஜெய்ப்பூருக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா முகலாயருடைய படையெடுப்பில் ஆக்சுவலி அவுரங்கசீப்புக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி அக்பர் இருந்தார். அக்பர் தான் அந்த ராதா கோபிநாதருடைய கோயிலை கட்டினார். பிருந்தாவனத்தில் முதல் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோயில் வந்து ராதா கோபிநாதர் கோயில். அந்த விக்கிரகங்கள்லாம் வந்து முகலாயருடைய படையெடுப்பில் அக்பருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வந்த முகலாயர் அவுரங்கசீப்பருடைய தொல்லையினால் அந்த விக்கிரகங்கள்லாம் ஜெய்ப்பூருக்கு மாற்றப்பட்டது. நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். ஜெய்ப்பூரில் ராதா கோபிநாதர் கோயிலில் அந்த விக்கிரகங்கள் நம்ம தரிசனம் பண்ணோம். ராதா ஜானவராதா, கோபிநாதர், அனங்க மஞ்சரி, லலிதா சகி, மூணு நான் இந்த எல்லா விக்கிரகங்களும் அங்கே தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கோயிலில், அந்த கோயில் ஜெய்ப்பூரில் இருக்குது, இப்போவும் அங்கே விக்கிரகங்கள் இருக்குது. அதோடய பிரதிம விக்கிரகங்கள்லாம் பிருந்தாவனத்தில் இருக்குது. அங்கே பிருந்தாவனத்தில் தான் ஜானவா மாதா வந்து மறைந்தாங்க. ஸோ எப்படி ஜானவா மாதா இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஆச்சாரியராகவும் கிருஷ்ண உணர்வில் ஒரு முன்னுதாரணமாகவும் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. பூர்வாச்சாரியெல்லாம் அவங்களுடைய மகிமைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ஜானவா மாதா பற்றி நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பகவான் மேலே நித்யானந்தர் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. நமக்கும் வந்து நித்யானந்தபுரம் மேலே கருணை கிடைக்கணும். ஏன்னா ஜானவா மாதாவுடைய கருணை இல்லாமல் நித்யானந்தபுரம் கருணை கிடைக்காது. நித்யானந்தபுரம் கருணை இல்லாமல் சைத்தன்யமாருடைய கருணை கிடைக்காது. சைத்தன்யமாருடைய கருணை இல்லாமல் நமக்கு ராதாகிருஷ்ணனுடைய கருணை கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஜானவா மாதாவை பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் சைத்தன்யமாருக்கும் நித்யானந்தபுரம் மேலே பக்தி ஏற்படணும். நம்மளும் பக்தி தோணில் முன்னேற்ற அடையணும். நம்ம அபராதங்களை தவிர்க்கணும். பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும். பக்தர்களுக்கு நிறைய சேவை செய்யணும். கிருஷ்ணனோட தத்துவங்களை புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அன்பு பரிமாற்றம் செய்து பக்தி செய்யணும்னு சொல்லி நம்ம ஜானவா மாதாட்ட பிரார்த்தனை செய்வோம். அவங்களுடைய கருணை இன்றைக்கி நம்ம கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஜாய் ஸ்ரீ ஜானவா மாதாக்கு, ஜாய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு, ஜாய். ஸோ இது இன்றைக்கி நம்ம சீதா மாதாவுடைய அவதார தினம், ஜானவா மாதா தோன்றிய தினம், மது பண்டிட் தாசருடைய மறைவு தினம். இவர் கொஞ்சம்தான் இருக்குது மது பண்டிட் தாசரை பற்றி. இப்போ நம்ம பேசியிருந்த கோபிநாதர் விக்கிரகத்துக்கும் இந்த கோபிநாதர் விக்கிரகத்துக்கும் மது பண்டிட் ஆச்சாரியருக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா மது பண்டிட் ஆச்சாரியர் வந்து கதாதர் பண்டிட்டுடைய சிஷ்யர். பஞ்சதத்துவத்தில் கதாதர் பண்டிட் இருக்கார் இல்லையா, கதாதர் பண்டிட்டுடைய சிஷ்யர் தான் மது பண்டிட் ஆச்சாரியர். இந்த மது பண்டிடர் வந்து விர்ஜலீலையில், அதாவது விருந்தாவன லீலையில் வந்து மண்டலி சகி அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்க வந்து சம்பக்கலதா சகியோடைய அந்த ஒரு குழுவில் வரக்கூடியவங்க, அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க. அந்த சம்பக்கலதா சகியோடைய குழுவில் இருக்கக்கூடிய மண்டலி சகி தான் சைத்தமா லீலையில் மது பண்டிட் ஆச்சாரியராக தோன்றினார். இவர் வந்து கதாத பண்டிடைய சிஷ்யர். கதாத பண்டிட தீட்சை வாங்கிட்டு பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் விருந்தாவனத்தில் வம்சிவட்டா அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த வம்சிவடா வந்து யமுனா நதிக்கரையில் இருக்குது. அந்த வம்சிவடாங்கிற இடத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய லீலை முடிந்து போகக்கூடிய சமயத்தில் கிருஷ்ணருடைய பேரன் வஜ்ரநாபன் வந்து கிருஷ்ணருடைய நினைவில் நிறைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி கோயில் வழிபாடு செய்தார். அதில் ஒரு விக்கிரகம் தான் ராதா கோபிநாதர். அந்த கோபிநாதர் விக்கிரகம் வந்து வஜ்ரநாபனால் பிரைஸ்டி பண்ணப்பட்டது விருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் வம்சி வட்டாங்கிற இடத்துல. காலப்போக்கில் மொகலாயருடைய படைப்பு அந்த மாதிரிலாம் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அந்த விக்கிரகம் தெரியாமல் போயிடும். அப்போ சைத்தன்மாபுடைய விருப்பத்தினால அங்கே நிறைய ஆச்சாரியர்கள் போய் ரூபகோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி இவங்கெல்லாம் நிறைய விக்கிரகங்களை கண்டுபிடிச்சாங்க. ராதா கோபிநாதர், ராதா மதன்மோகன், ராதா ஷியாம சுந்தர் இந்த மாதிரிலாம். ஸோ இதில் வந்து பரமானந்த பட்டாச்சாரியன் ஒரு ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர். அவர் பரமானந்த பட்டாச்சாரியார் ஒரு சமயம் வம்சி வட்டாவில் இருந்து பக்தி தொண்டு ஜபிக்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அந்த பரமானந்த பட்டாச்சாரியருக்கு கோபிநாதர் தோன்றினார். அவர் அந்த கோபிநாதர் விக்கிரகத்தை மது பண்டிட் தாசத்தை கொடுத்து பூஜைக்க சொன்னார். இப்படி மது பண்டிட் ஆச்சாரியர் வந்து கோபிநாதருடைய பூஜாரியாக இருந்தார். கோபிநாத் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்கிறது, ஆராதனை செய்கிறது, போகா வந்து படைக்கிறது இப்படி ரொம்ப கவனமாக பார்த்துட்டார். அந்த கோபிநாதர் தான் ஜானவ மாதா வந்து மறைந்த அங்கே கூட போனது. அங்கே அந்த கோபிநாதர் வந்து ஜானவ மாதா அழைச்சின்றாரு. அந்த கோபிநாதருடைய விக்கிரகம் தான் இப்போ வந்து ஜெய்ப்பூரில் ராஜஸ்தானில் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல போன இடத்துல ராதா கோபிநாதர் கோயிலில் ஆல்டர், நம்ம பெரிய ஆல்டர் வந்து படிக்கட்டில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி மேடை மாதிரி இருந்தது. அதுக்கு நேர் வலது பக்கம் இடது பக்கத்தில் வந்து மது பண்டித் தாசருடைய அவர் யூஸ் பண்ண அந்த கம்பளி, அவர் இருந்த இடம், அந்த அந்த ஒரு அடையாளங்கள்லாமல் அங்கே இருந்தது. அது நம்ம பார்த்துருக்கோம். அது இப்போவும் அந்த கோயிலில் போனால் பார்க்கலாம். மது பண்டித தாசர் வந்து பூஜித்த அந்த விக்கிரகங்கள் தான் இப்போ அங்கே இருக்குது. இப்படி மது பண்டிட் ஆச்சாரியர் வந்து ஒரு கிருஷ்ண உணர்வை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் கிருஷ்ண உணர்வை இந்த உலகத்தில் ஒரு முன்னாதரமாக இருந்து பயிற்சி செய்து காமிச்சிருக்கார். எப்படி பகவானை ஆராதிக்கணும், பூஜிக்கணும், அவர் மேலே அன்பு செய்யணும், அவருடைய நாமங்களை உச்சரிக்கணும், இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரும் நமக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க நம்ம சம்பிரதாயத்தில். ஸோ இன்றைக்கி மது பண்டிட் தாசருடைய மறைவு தினம். நம்முடைய அவர் நம்மளும் அவருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திப்போம். அவருடைய கருணை, பூர்வாச்சாரருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு வந்து பகவானுடைய கருணை கிடைக்கும். அதனால் மது பண்டிட் ஆச்சாரியர், மது பண்டிட் தாஸ் கோசாமி ஆச்சாரியரை நம்ம பிரார்த்தனை செய்வோம். பிரபுபாவுடைய கருணையினால் நம்ம இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சிட்ருக்கோம். ஓரளவுக்கு ஏதோ இந்த கடுகளவு தெரிஞ்சிட்ருக்கோம். இவங்களுடைய லீலைகள், இவங்களுடைய வைபவங்கள்லாம் சொல்லிட முடியாது, அளவிட முடியாது. ஸோ நம்முடைய தூய்மைப்படுத்துகிற நம்ம தூய்மை அடைகிறதுக்காக இன்றைக்கி நம்ம மது பண்டிட் ஆச்சாரியிட்ட பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் சைத்தன்ய மகாப்பிரபு மேலேயும் ராதாகிருஷ்ணன் மேலேயும் பக்தி தோண்டு வரணும் அப்படின்னு. ஜாய் ஸ்ரீ மது பண்டித தாஸ் கோஸ்வாமி மகாராஜ் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி குருதேவ் கி ஜெய். பிரபு பிரேமானந்தே.